ओम नमो भगवते, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रे नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भवति उत्तमश्लोके भक्तिर्बोधिनिष्ठिकि। ஸ்ரீமத்பாகவதம் முதலாவது ஸ்கந்தம் ஒன்பதாவது அத்தியாயம் பீஷ்மதேவரின் பிரார்த்தனைகள் பாதம் 34. யுதி துரகரஜோ விதூம்ர விஸ்வ கசலுலித ஸ்மரவாரி அலங்கிருதாஸ்யே மம நிசித சரேர் விபீத்யமானா த்வசி விலசத்வசேஸ்து கிருஷ்ணாத்மா. யுதி துரகரஜோ விதூம்ர விஸ்வ கசலுலித ஸ்மரவாரி அலங்கிருதாஸ்யே மம நிசித சரே விபீத்யமானா த்வசி விலசத்வசே அஸ்து கிருஷ்ணாத்மா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபயசரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெயஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெயம். மொழிபெயர்ப்பு. ஸ்நேகத்தினால் அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் ஏவல் புரிந்த இடமான போர்க்களத்தில் குதிரைகளின் குழம்புகளால் எழுப்பப்பட்ட தூசிகளினால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அலைபாயும் கேசம் சாம்பல் நிறமாக மாறியது. மேலும் அவரது பணியினால் விளைந்த வேர்வை முத்துக்கள் அவரது முகத்தை நனைத்தன. எனது கூறி அம்புகள் தைத்த காயங்களால் அதிகரிக்கப்பட்ட இவ்வெல்லா அலங்காரங்களையும் அவர் அனுபவித்தார். என் மனம் ஸ்ரீ கிருஷ்ணரிடமே ஆழ்ந்து விடட்டும். பொருளுரை. பகவான் நித்தியத்தன்மை, ஆனந்தம் மற்றும் அறிவு ஆகியவற்றை கொண்ட திவ்ய சுரூபி ஆவார். இதனால் ஐந்து முக்கிய உறவுகளில் செய்யப்படும் உன்னத அன்பு தொண்டை உண்மையான அன்புடனும் பாசத்துடனும் செய்யும் பொழுது அதை பகவான் பாசத்துடன் ஏற்றுக்கொள்கிறார். சாந்த, தாசிய, சக்கிய, வாசல்ய மற்றும் மாதுரிய ஆகிய முறையே மிதநிலை பக்தி, தொண்டு செய்யும் பக்தி, ஸ்நேக பக்தி, பெற்றோர் பக்தி மற்றும் பிரேம பக்தி என்பனவாகும். ஸ்ரீ பீஷ்மதேவர் தொண்டு செய்யும் பக்தராக பகவானுடன் உறவு கொண்டுள்ள மிகச்சிறந்த பக்தராவார். இவ்வாறாக பகவானின் திவ்யமான உடலை நோக்கி கூர்மையான அம்புகளை பாய்ச்சிய அவரது செயல் மென்மையான ரோஜா பூக்களை பகவான் மீது வீசும் மற்றொரு பக்தனின் வழிபாட்டுக்கு சமமானதாகும். பகவானை எதிர்த்து செயற்பட்டதை குறித்து பீஷ்மர் வருந்துவதாக தெரிகிறது. ஆனால் உண்மையில் பகவான் உடலில் எந்த வலியும் ஏற்படவில்லை. ஏனெனில் அவர் தெய்வீமான உடலை கொண்டவராவார். அவரது உடல் ஜடம் அல்ல. பகவானும் அவரது உடலும் ஒரே ஆன்மீக தன்மையை கொண்டவைகளாகும். ஆன்மீகத்தை துளைக்கவோ எரிக்கவோ உலர்த்தவோ அல்லது நினைக்கவோ முடியாது. இது கீதையில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஸ்கந்த புராணத்திலும் கூட இது குறிப்பிடப்படுகிறது. ஆன்மீகத்தை ஒருபோதும் கலங்கப்படுத்தவோ அழிக்கவோ முடியாது என்றும் அதற்கு துன்பத்தை விளைவிக்கவோ அதை உலர்த்தவோ முடியாது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. பகவான் விஷ்ணு அவதாரமாக ஏற்று நம்முன் தோன்றும் பொழுது அவர் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஒருவரை போல காணப்படுகிறார். பகவானுடைய தோற்றத்தின் ஆரம்பத்திலிருந்தே அவரை கொன்றுவிட தயாராக இருக்கும் அசுரர்களை அல்லது நம்பிக்கையற்றவர்களை குழப்புவதற்காகவே அவர் அவ்வாறு காணப்படுகிறார். கம்சன் ஸ்ரீ கிருஷ்ணரையும் ராவணன் ஸ்ரீ ராமரையும் கொல்ல விரும்பினர். ஆன்மீகத்தை ஒருபோதும் அழிக்க முடியாது என்பதால் பகவானை நிச்சயமாக கொல்ல முடியாது என்ற உண்மையை முட்டாள்களும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உடலை பீஷ்மதேவர் தொலைத்தது பக்தரற்ற நாத்திகர்களுக்கு ஒருவித குழப்பத்தை ஏற்படுத்துவதாகும். ஆனால் பக்தர்கள் அல்லது முக்தியடைந்த ஆத்மாக்கள் அவ்வாறு குழம்புவதில்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கூறிய அம்புகளால் தொந்தரவு செய்யப்பட்ட போதிலும் அவர் அர்ஜுனனை தனியாக விட்டு சென்று விடவில்லை. பீஷ்மரால் போர்க்களத்தில் அவர் கொடுமையாக நடத்தப்பட்ட போதிலும் மரணப்படுக்கையில் இருந்து பீஷ்மதேவரின் முன் வருவதற்கு பகவான் தயங்கவில்லை. இக்காரணங்களினால் பகவானின் பரம கருணையை பீஷ்மதேவரால் நன்கு உணர முடிந்தது. பீஷ்மரின் வருத்தம், பகவானின் கருணை ஆகிய இரண்டுமே இக்காட்சியில் ஒப்பற்ற தன்மையை கொண்டுள்ளன. பகவானுடைய மாதுரிய பாவத்தில் உறவு கொண்டிருந்த சிறந்த ஆச்சாரியரும் பக்தருமான ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் இது சம்பந்தமாக மிகவும் மெதுவாக கருத்துரைக்கிறார். அதிகமான உடலுறவு ஆசையால் பகவான் உடலை ஒரு காதலி கடிப்பதால் பகவானுக்கு எவ்வளவு திருப்தி கிடைக்குமோ அவ்வளவு திருப்தி பீஷ்மதேவரின் கூறி அம்புகளால் ஏற்படுத்தப்பட்ட காயத்திலிருந்து அவருக்கு கிடைத்தது என்று அவர் கூறுகிறார். இவ்வாறு கடிப்பதால் உடலில் காயம் ஏற்படும் என்றாலும் அது பொறாமையின் அறிகுறி என்று ஒருபோதும் எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை. ஆகவே பகவானுக்கு மறு தூய பக்தரும் பக்தரான பீஷ்மதேவருக்கும் இடையே இடையில் ஒரு உன்னதமான அன்பு பரிமாற்றமாக நிகழ்ந்த போர் ஒருபோதும் பௌத்திகமானதல்ல. மேலும் பகவானும் அவரது உடலும் ஒன்றே என்பதால் அவரது திவ்யமான உடலில் காயங்கள் ஏற்படுவது சாத்தியம் இல்லை. கூறிய அம்புகளால் காயம் விளைவிக்கப்பட்டது போல் காணப்படுவது சாதாரண மனிதனுக்கு குழப்பத்தை விளைவிப்பதாகும். ஆனால் சிறிது ஆன்மீக அறிவை பெற்றிருப்பவரால் பராக்கிரமமான உறவு முறையில் உள்ள திவ்யமான அன்பு பரிமாற்றத்தை புரிந்து கொள்ள இயலும். பீஷ்மருடைய அன்புகளால் ஏற்பட்ட காயங்களால் பகவான் பூர்ண மகிழ்ச்சி அடைந்தார். விபித்தியமானா எனும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். ஏனெனில் பகவானின் உடலுக்கும் பகவானுக்கும் வேறுபாடு இல்லை. நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவிற்கும் வேறுபாடு உண்டு என்பதால் நம் விஷயத்தில் விபித்தியமானா அல்லது நசுக்கும் காயம் வெட்டும் என்ற சொல் மிகவும் பொருத்தமானதாக இருந்திருக்கும். உன்னத அன்பு உன்னத ஆனந்தம் பல வகைப்பட்டதாகும். மேலும் ஜட உலகில் உள்ள பல வகைப்பட்ட சொல்கள் அனைத்தும் உன்னத ஆனந்தத்தின் நெறிகட்ட பிரதிபலிப்பாகும். ஜட உலகில் உள்ள அனைத்தும் பௌதிகமானவை என்பதால் அவை கலங்குகள் நிறைந்ததாக உள்ளன. ஆனால் ஆன்மீகப்படியில் அனைத்தும் அதே ஆன்மீக தன்மையை கொண்டிருப்பதால் அதில் கலங்கமற்ற பல்வேறு இன்பங்கள் உள்ளன. பகவானின் மிகச்சிறந்த பக்தரான பீஷ்மதேவரால் ஏற்படுத்தப்பட்ட காயங்களினால் பகவான் பேரின்பம் அடைந்தார். மேலும் பீஷ்மதேவர் பராக்கிரமமான உறவு முறையில் உள்ள ஒரு பக்தர் என்பதால் அவரது காயமடைந்த நிலையிலும் அவர் மனதை அவர் கிருஷ்ணரின் மீது பதித்தார். ஓம் தத்தத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகையா சத்ரு மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதி ஸ்வபதாந்திகம். வாந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பத கமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாஞ்ச ஸ்ரீரூபாம் சாகர்ஜாதம் சககன ரகுநாதம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதான் சககன லலிதா ஸ்ரீ விசாகாம் ச. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி நிதி நாமினே நமாச்சாரிய பாதானி தாகிருபதாயினே கௌரகததாமதாய நகரகிராமதாரினே. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே. ஜாய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. ஹரே கிருஷ்ணா. கடந்த சில தினங்களா இருந்து நம்ம தொடங்கியிருக்கோம் பீஷ்மாச்சாரியருடைய பிரார்த்தனைகள். ஸ்ரீமத் பாகவதம் ஒரு ஈடிணையற்ற ஒரு ஒப்பற்ற ஒரு இலக்கியம். அது வந்து பகவானுடைய இலக்கிய அவதாரமாக கருதப்படுது. ஸ்ரீமத் பாகவதத்தில் பக்தி தொண்டை தவிர வேறு எதுவுமே பரிந்துரைக்கப்படலை. ஸ்ரீபாத ஆதிசங்கராச்சாரியர் அவர் மாயாவாத தத்துவத்தை போதிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் தோன்றினார். அதை உறுதிப்படுத்துகிற விதத்தில் அவர் இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு முன்பாக பார்வதி தேவிட்ட அந்த ரகசியத்தை சொல்கிறார். மாயாவாதம் அசஸ்தாஸ்திரம் பிரச்சன்னம் பௌத்தம் உச்சதே மயேவி விகிதான் தேவி கலோ பிராமண மூர்த்தினா. ஓ தேவி, நான் கலியுகத்தில் ஒரு பிராமண குலத்தில் தோன்ற போகிறேன். தோன்றி பகவானுக்கு எதிராக உண்மையற்ற ஒரு சாஸ்திரத்தை பிரச்சாரம் செய்ய போகிறேன். மாயாவாதம்ங்கிற தத்துவத்தை நான் போதிக்க போகிறேன். இது பகவானுடைய கட்டளை. உண்மையில் சில சமயங்களில் பகவான் தன்னுடைய பக்தனுக்கு அவனுடைய மனதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சேவையை கூட கொடுக்குறார். ஆனாலும் அந்த பக்தர் சுத்த பக்தர் பகவானை திருப்திப்படுத்துறதா அந்த சேவையும் ஏற்றுன்றார். அப்படி பகவான் சிவபெருமானுக்கு கொடுத்த சேவை ஒன்று அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய சொன்னது. உண்மையில் சிவபெருமானால் இது எதிர்பார்க்க முடியாத ஒரு சேவை, சிவபெருமானால் பண்ண முடியாத ஒரு சேவை, சிவபெருமானுக்கு விருப்பமில்லாத ஒரு சேவை. ஆனால் சிவபெருமான் அவர் தன்னுடைய சுயநலங்கள்லாம் தவிர்த்து பகவானுடைய விருப்பத்துக்காக அதையும் அவர் செய்ய துணிந்தார். சில சமயங்களில் பக்தனுக்கு பிடிக்காத விஷயங்களும் பக்தி தொண்டில் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த செயல் பகவானை திருப்திப்படுத்தும்னா தன்னுடைய திருப்தியை விட்டுட்டு பகவானுடைய திருப்தி தான் முக்கியங்கிறத உணர்றதான் சுத்த பக்தியோடைய அடையாளம். சிவபெருமான் அவருக்கு அந்த பகவானுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய விருப்பம் இல்லை தான், இருந்தாலும் பகவான் சொல்லிட்டாருங்க கட்டளை இட்டுட்டாருன்றதுக்காக அவர் கலியுகத்தில் ஆதிசங்கரா பகவத்பாதராக தோன்றி மாயாவாத தத்துவத்தை போதித்தார். அவர் பகவத்கீதைக்கு வியாக்கியானம் கொடுத்துருக்கார், வேதாந்த சூத்திரங்களுக்கு வியாக்கியானம் கொடுத்துருக்கார், சாரீரிக பாஷ்யம்னு. ஆனால் ஸ்ரீபாத ஆதிசங்கராச்சாரியர் பாகவதத்தை தொடவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் பாகவதத்துக்கு மாயாவாத வியாக்கியானம் கொடுக்க முடியாது. ஏன்னா பாகவதத்தில் முழுக்க முழுக்க பகவானுக்கும் அவருடைய பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றங்கள் பகவானுடைய உன்னதமான பக்தி தொண்டு போதிச்சிருக்கு. ஸோ அதனால ஸ்ரீபாத் ஆதிசங்கராச்சாரியர் எண்ணற்ற சாஸ்திரங்களுக்கு வியாக்கியானம் கொடுத்திருந்தாலும் ஸ்ரீமத் பாகவத புராணத்தை அவர் திருத்து சொல்ல முடியல, அவர்னால் சொல்ல முடியாதவர்னால. ஏன்னா அவருக்கு தெரியும் ஸ்ரீமத் பாகவதம் புராண மமலம், அது அழுக்கற்ற புராணம். ஸோ ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் வந்து முழுக்க முழுக்க பக்தி தொண்டு தான் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு, பக்தி தொண்டு தான் சாரமாக இருக்கு, பிரேமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ எப்படி அந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் எண்ணற்ற பக்தருடைய பிரார்த்தனைகள், அவங்களுடைய பக்தி, பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம் ரொம்ப அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு பக்தர் தான் வரக்கூடிய ஒரு ஆச்சாரியர் பீஷ்மாச்சாரியர். பீஷ்மதேவர் 12 மகாஜனங்களை ஒருத்தராக போற்றி புகழப்படுறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையை சரித்திரத்தை எடுத்து நம்ம பார்க்கும்பொழுது அவர் ஒரு சாதாரண சத்திரியனை போலவும் தன்னுடைய சொந்த கடமையை செய்யக்கூடியவரை போலவும் தோற்றம் அளிச்சிருந்தாலும் கிருஷ்ணர் அவருக்கு மகாஜனங்கிற ஒரு உன்னதமான ஒரு அந்தஸ்தை கொடுத்தார். ஏன்னா அவர் எப்பவுமே பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபடணுங்கிறது விரும்பினார். அவர் மனதளவில் எப்பவும் பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணிட்டே இருந்தார். ஜட கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அவர் கௌரவ பக்கம் இருந்த மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையில் பீஷ்மாச்சாரியர் அது எதுவாக இருந்தாலும் அது கிருஷ்ணனுடைய விருப்பம்னு ஏற்றுண்டார். அவர் வந்து வாக்கு கொடுத்திருந்தார், இந்த குரு வம்சத்தில் வரக்கூடியவங்களுக்கெல்லாம் நான் வந்து பாதுகாப்பாக இருப்பேன். அந்த ஒரு சத்தியத்தை வாக்கை காப்பாற்றுறதுக்காக அவர் சத்திரியன்கிற முறையில் பேருக்காக மட்டுமே தன்னை கடமை செய்தார். பகவத்கீதை கிருஷ்ணர் கூறிய மாதிரி கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாசன, கர்மாவை செய்கிறதுக்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்குது, அந்த பலனை அனுபவிக்கிறது உனக்கு அதிகாரம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பீஷ்மர் வெறுமே பேருக்காக மட்டுமே அந்த கடமையை செய்தாரே தவிர அதில் அவருக்கு துளி கூட பற்றுதல் கிடையாது. ஆனால் அவருக்கு தெரியும் எல்லாமே பகவானுடைய இச்சைப்படி தான், பகவானுடைய விருப்பப்படி தான் நடக்குது. பகவத்தில் வரக்கூடிய ஓரொரு பக்தரும், ஓரொரு சுத்த பக்தரும், ஓரொரு ஆச்சாரியரும், ஓரொரு பகவத் பக்தர்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கூடிய சரித்திரமெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா எல்லாமே பகவானுடைய இச்சைப்படி தான் நடக்குதுங்கிறத அவங்க புரிஞ்சுனாங்க. நம்ம எல்லாம் பக்தியில் ஆரம்ப நிலையில் இருக்கிறதுனால நம்மளுடைய பக்தி தொண்டில் நடக்கூடிய நம்ம பக்தி தொண்டு செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் நடக்கூடியதெல்லாம் வந்து பகவானுடைய விருப்பப்படியோ இல்லை குருவோடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது, பகவானுடைய விருப்பம் இல்லாமல் எதுவும் நடக்காது, என்னுடைய முன்ஜென்ம கர்மத்தினால சிலதெல்லாம் ஏற்படலாம் அப்படிங்கிற அனுபவத்தை வந்து நம்ம இன்னும் அனுபவ ரீதியாக அதை உணராதனால சில சமயங்களில் பக்தி தொண்டு செய்யும்போது நமக்கு அதில் நம்ம கிளர்ச்சி அடையலாம். சில சமயங்களில் பக்தி தொண்டு செஞ்சு நம்ம எதிர்பாராத விஷயங்களை தான் நடக்கும்போது நம்ம கிளர்ச்சி அடைகிறோம், சில சமயம் நம்ம புலம்புறோம், சில சமயம் நம்ம வந்து வேதனைப்படுறோம். இதெல்லாம் எண்ணற்ற முறைகள் நம்ம வாழ்க்கையில் ஏன் நடக்குதுன்னா நம்ம இன்னும் அதில் பூர்ணத்துவம் அடையலை, அந்த பக்தியில் நம்ம பக்குவம் அடையலை. பகவானுடைய பக்தனை எந்த சூழலையும் வைக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது, அவர் எப்படி வேணால் நடத்தலாம் தன்னுடைய பக்தனை. இதெல்லாமே ஏன் பகவான் செய்கிறான்னா, ஏன் செய்கிறாருன்னா அந்த பக்தன் வெகு சீக்கிரமாகவே அவருடைய கர்ம பந்தங்கள் வந்து விடுவிக்கணும்னு. ஸோ இப்படி தான் பீஷ்மதேவர் எடுத்துட்டார். அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது எல்லாமே பகவானுடைய இச்சைப்படி தான் நடக்குது, பகவானுடைய விருப்பப்படி இல்லாமல் விருப்பம் இல்லாமல் எதுவுமே நடக்காது, வெறுமனே அவருடைய கையில் நான் ஒரு கருவியாக தான் இருக்குங்கிறத பீஷ்மாச்சாரியர் புரிஞ்சுட்டார். அதனால தான் அவர் 12 மகாஜனங்களை உயர்ந்து நிற்கிறார். ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனு, பிரல்லாதோ, பீஷ்மோ, ஜனகோ, வையாசுகி, பலின், வயம். யமராஜ் அந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது ரொம்ப ஆனந்தம் அடைகிறார் தன்னுடைய மற்ற மகாஜனங்களை பற்றி சொல்லும்போது. ஸோ இப்படி இந்த 12 மகாஜனங்களில் பீஷ்மாச்சாரியர் ஒரு தனி இடத்தை வகிச்சிருக்கார். ஏன்னா அவர் ஒரு சத்திரிய வம்சத்தில் வந்துட்டு அந்த சத்திரிய கடமையை செய்வதன் மூலமே அவர் மூலமாக சில நீதிகளையும் தர்மங்களையும் இந்த உலகத்துக்கு கொடுக்கணும்னு பகவான் விரும்பினார். சில சமயங்களில் பகவான் நேரடியாக இந்த உலகத்தில் தோன்றி தன்னுடைய உபதேசங்களை நல்கிறார், சில சமயங்களில் தன்னுடைய பக்தர்களை பேச வைக்கிறார், அவங்க இதயத்தில் இருந்து கொண்டே அவங்கள பேச வைக்கிறார். ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் என்ன பூத்தலே, சைத்தன் மகாபிரபு ரூபகோஸ்வாமியுடைய இதயத்தில் இருந்து கொண்டு அவர் பேச வச்சார். சில சமயங்களில் சைத்தன்ய மகாபிரபு அவர் கேட்டுருந்தார், மற்ற பக்தர்களை பேச வச்சார். ஸ்ரீ ராமானந்தராயரை பேச வச்சு சைத்தன் மகாபிரபு கேட்டுருந்தார். அவர் சொல்றதுக்கெல்லாம் இன்னும் மேலே போய் சொல்லுங்க, இன்னும் மேலே போய் சொல்லுங்க, இன்னும் ராமானந்தராய பக்தி தொண்டுடைய தாத்பரியங்களும் இந்த இங்கே சொன்ன அந்த 5 ரசங்கள் எப்படி ஒரு பக்தன் பகவான் கூட அன்பு பரிமாற்றம் செய்ய முடியும், அந்த ஒரு ரசத்தையும் வந்து சைத்தன் மகாபிரபு சொல்லும்போது சைத்தன் மகாபிரபு இதுக்கு மேலே சொல்லுங்க, இதுக்கு மேலே சொல்லுங்க சொல்லி அவரை பேச வச்சார். இப்படி சைத்தன்ய மகாபிரபு ராமானந்தராயர் பேச வச்சார். ராமானந்தராயர் சாந்தி ரசம், சாந்தரசம், சக்கிய ரசம், வாசல்ய ரசம், மாதுரிய ரசம், எப்படி ஒரு ரசத்தையா சொல்லிட்டு வர்றார். கடைசியில் மாதுரி ரசம் வந்ததும் இன்னும் அதை மேலும் வர்ணிக்க சொல்றார், இன்னும் மேலும் வர்ணிக்க சொல்றார். ஒரு 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 காலகட்டம் வந்தோடனே ராமானந்த சொல்றார், மகாபிரபு எனக்கு இதுக்கு மேல ஒன்றும் தெரியல. ஏன்னா ஸ்ரீ ராமானந்தராய மாதுரி ரசத்தினுடைய உன்னதமான வர்ணனைகளை குணங்களை வர்ணிக்கும் பொழுது அவர் கோபிகளுடைய பாவத்தை பத்தி சொல்றார். அதுக்கப்புறம் அந்த கோபிகளிலேயே உன்னதமான அஷ்ட சகிகளுடைய பாவத்தை சொல்றார். அதுக்கப்புறம் அந்த கோபிகளிலே மிக மிக உன்னதமான ஸ்ரீமதி ராதாயணர் குணங்களை சொல்றார். இப்படி அவர் ஒன்னொன்னு மேலும் மேலும் வர்ணிக்கும் போது சைத்தன் மகாபிரபு அதை கேட்டு ஆனந்தம் அடைஞ்சார். அப்ப ராமானந்தரா ரொம்ப அழகா பணிவ சைத்தன் மகாபிரபு, நான் ஒரு மாயாவது சன்னியாசி, எனக்கு இதெல்லாம் தெரியாது, நீங்க ஒரு சுத்த பக்தர், நீங்க ஒரு வைஷ்ணவர், நீங்க சொல்ல நான் கேட்டுக்கிறேன். ஆனா சைத்தன்ய மகாபிரபு அவர் பேச ராமானந்தராய் சொல்றாரு, இல்ல இல்ல மகாபிரபு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க தான் பேச வைக்கிறீங்க, நான் உங்க கையில ஒரு பொம்மை மாறி நீங்க என்ன ஆட்டி வைக்கிறீங்க, நான் ஒரு பொம்மை ஆட்டத்துல பொம்மை ஆடும், அந்த பொம்மைக்கு பின்னாடி ஒருத்தர் ஏற்கிறார், அந்த மாதிரி நீங்க தான் நல்லா பேச வைக்கிறீங்க, நீங்க பேச வச்சுதான் நீங்களே பேச வைக்கிறீங்க, நீங்களே கேட்டுக்கிறீங்க, நான் என்ன செய்யறேன், எனக்கு என்ன தெரியும். இப்படி அவங்க ரெண்டு பேருமே உன்னதமான அன்பு பரிமாற்றம் செய்திருந்தாங்க. இதே போல பீஷ்மாச்சாரியர் உண்மையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். அதே மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனால யுதிஷ்டருக்கும் உபதேசிக்க முடியும். ஏன்னா இந்த மகாபாரத யுத்தம் வந்து அதர்மம், இது செய்யறது நியாயம் இல்லைன்னு சொல்லி அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட வாதாடினார். அப்ப கிருஷ்ணர் அர்ஜுனுடைய நிலையை புரிஞ்சினார். அதே சமயத்தில் அர்ஜுனன் தன்னுடைய வாதத்தினால அவருக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும் தெரிஞ்சோடனே அவர் கிருஷ்ணரை சரணம் அடைஞ்சார். அர்ஜுனன் கிருஷ்ணரை சரணடைந்த உடனே கிருஷ்ணர் அவருக்கு பகவத்கீதை போதிச்சார். பகவத்கீதை கேட்ட மாத்திரத்தில் அர்ஜுனன் வெறுமனே பேருக்காக தான் போர் செய்தார், தன்னுடைய கடமைங்கிறதுக்காக செய்தார். இந்த யுத்தம் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னா நான் செய்யறேன், எனக்கு இந்த யுத்தத்தில் ஈடுபாடு கிடையாது, எனக்கு இந்த செய்யணுங்கிற விருப்பம் இல்லை, ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இதை விரும்புகிறார், அவருக்காக வேண்டி நான் செய்யறேங்கிற செய்தார். அப்ப கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை போதிச்சதுனால அர்ஜுனன் அந்த மகாபாரதத்தில் அவரால் யுத்தம் செய்ய முடிஞ்சது. யாரெல்லாம் பார்த்து நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லி சொன்ன அர்ஜுனன் அந்த காண்டிபத்தை எடுத்து அவங்க கூட நேருக்கு நேர் யுத்தம் செய்தார். அதே போல யுதிஷ்டிர மகாராஜருக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அந்த மகாபாரத யுத்தம் முடிஞ்சதும் எண்ணற்ற வீரர்கள் அந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டிருந்தாங்க. அந்த ரணபூமி முழுவதும், யுத்த பூமி முழுவதும் ரத்த ஆறு வெள்ளமா ஓடிட்டு இருந்தது. எவ்வளவு குதிரைகள், யானைகள், எண்ணற்ற உயிரினங்கள் அந்த மகாபாரதத்தில் வதம் செய்யப்பட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துன்னு யுதிஷ்டிர மகாராஜா தன்னுடைய நிதானத்தை இழக்கிறார். உண்மையில யுதிஷ்டிர மகாராஜ் ஒரு கோழையோ இல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா, அவர் ஒரு பலவீனமானவரோ கிடையாது. யுதிஷ்டிர மகாராஜ் ஒரு சுத்த பக்தனா இருந்ததுனால அவர் செய்த செயல் அவருக்கு சந்தோஷத்தை தரல. ஏன்னா அவர் என்ன நினைச்சாருன்னா, நான் அரியணையில் ஏறுறதுக்காக இவ்வளவு பேரை கொண்டது வந்து இது தர்மம் ஆகாது, இது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது, இதுக்கு நான் வந்து நரகத்துக்கு தான் போகுது, நான் ரொம்ப கொடுமையான துன்பங்கள் அனுபவிக்க போறேன்னு சொல்லி அவர் ரொம்ப வேதனைப்பட்டேன். இது இதை வந்து நான் எப்படி சரி செய்ய போறேன், இந்த சம்பவத்துக்கு நான் ஒரு முக்கியமான காரணம் ஆயிட்டேன்னு சொல்லி யுதிஷ்டிர மகாராஜ் ரொம்ப வேதனைப்பட்டார். அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவருக்கு அறிவுரை கூறுறார், அதே சமயத்தில் வியாசதேவரும் அவருக்கு அறிவுரை கூறுறார். ரெண்டு பேரும் சொல்லியும் யுதிஷ்டிர மகாராஜ் சமாதானம் அடையல, யுதிஷ்டிர மகாராஜ் சமாதானப்படுத்த முடியல. இந்த இடத்துல நம்ம யோசிக்கலாம், ஏன் யுதிஷ்டிர மகாராஜ் கிருஷ்ணர் சொல்றது கேட்கக்கூடாது, ஏன் வியாசர் சொல்றது கேட்கக்கூடாது? யுதிஷ்டிர மகாராஜ் ரொம்ப பொறுமையானவர், ரொம்ப பணிவானவர், அவர் எவ்வளவு தடவை தன்னுடைய வாழ்க்கையில கிருஷ்ணர் சொன்னதை கேட்டிருக்காரு, இந்த இடத்துல மட்டும் ஏன் கேட்கலங்கிற என்ன நமக்கு தோணலாம். அதுவும் கிருஷ்ணருடைய விருப்பப்படிதான் நடக்குது. ஏன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கார், யுதிஷ்டிரமராஜ இதயத்திலும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்கார், வியாசருடைய இதயத்திலும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்கார், பீஷ்மருடைய இதயத்திலும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்கார். ஸோ பீஷ்மாச்சாரியர் அந்த அன்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கும்போது அவர் முடிவு பண்ணிட்டார், நான் வந்த வேலை முடிஞ்சுது, இதனால வரைக்கும் நான் இந்த உடலை தக்க வச்சுட்டு இருந்தேன், இனி நான் என்ன எதிர்பார்த்துருந்தனோ என்னுடைய யுதிஷ்டிரன் அரியணை ஏற போறார், அது நான் இனி ரொம்ப சந்தோஷமா இந்த உடல் விட்டு போகணும்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி என்னுடைய பகவானை நான் ஒரு தடவை தரிசிக்கணும், அந்த கிருஷ்ணரை பார்த்துட்டு அவரை தரிசனம் பண்ணிட்டு நான் இந்த உடலை விடணும் அப்படின்னு பீஷ்மர் விரும்பினார். அப்ப கிருஷ்ணருடைய பீஷ்மருடைய இதயத்துல என்ன இருக்குங்கிறது கிருஷ்ணர் புரிஞ்சிட்டார். அதே சமயம் யுதிஷ்டிர மகாராஜருடைய கவலையும் புரிஞ்சிட்டார். ஸோ கிருஷ்ணர் அவரும் அங்கே போகணும், அதே சமயத்தில் யுதிஷ்டிர மகாராஜருக்கு மிக உயர்ந்த தத்துவங்கள் போதிக்கப்படணும் அப்படிங்கிறது கிருஷ்ணர் விரும்பினார். அப்போ அவர் என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சாரோ அதை பீஷ்மர் மூலமா செய்தார், பீஷ்மாச்சாரியருக்கு அந்த ஒரு அந்தஸ்து கொடுத்தார். எப்பவுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் புகழ் அடைகிறத விட தன்னுடைய பக்தன் புகழ் அடைகிறதுல ரொம்ப ஆனந்தம் அடைகிறார். தன்னுடைய பக்தனுக்கு புகழ் கிடைக்கும் போது அவர் இன்னும் ரட்டிப்பு சந்தோஷம் அடைகிறார். ஹனுமான், அர்ஜுனன், பீஷ்மாச்சாரியர், யசோதா இவங்க எல்லாருமே கிருஷ்ணரோட சம்மந்தப்பட்டதுனால புகழ் அடைஞ்சாங்க. அந்த புகழ் அவங்களுக்கு கிடைக்கும் போது கிருஷ்ணர் இன்னும் ஆனந்தம் அடைகிறார். அப்போ பீஷ்மாச்சாரியரோடு அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த அமிர்த வார்த்தைகளை, அந்த அமிர்தங்களையும் கேட்கும்போது அங்கே கிருஷ்ணரும் இருந்தார். கிருஷ்ணர் மட்டும் இல்லை, அந்த இடத்துல நிறைய தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், வசிஷ்டர், வால்மீகி, விஸ்வாமித்திரர், சுகதேவ் கோஸ்வாமி, நாரதர் எல்லாரும் அங்கே கூடியிருந்தாங்க. உண்மையில பார்க்க போனா பீஷ்மதேவர் ஒரு சத்திரியா, ஆனால் இவங்கெல்லாம் பெரிய பெரிய மகரிஷிகள், மகா முனிவர்கள், தபஸ்விகள். ஆனால் அவங்க பீஷ்மருடைய இடத்துக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்க முடிஞ்சது பீஷ்மதேவர் ஒரு சாதாரண நபர் கிடையாது, அவர் ஒரு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு ஆத்மா, அவர் ரொம்ப ஒரு அவர் ஒன்று ஒரு சுத்த ஆத்மாங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்போ பீஷ்மதேவருடைய பிரிவு எல்லாருக்குமே ரொம்ப வருத்தம் தரக்கூடியதாக இருந்தது. எல்லாரும் அந்த நேரத்தில் பீஷ்மரை தரிசிக்கிறதுக்காகவும் அவருடைய அமிர்தங்களை அவர் வாயிலிருந்து வரக்கூடிய அமிர்த மொழிகளை கேட்கறதுக்காகவும் அங்கே கூடியிருந்தாங்க. ஸோ இப்படி எல்லாரும் பீஷ்மருடைய முன்னிலை வந்து கூடியிருக்காங்க. அப்போது கிருஷ்ணரும் வந்து ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கார், பாண்டவர்களும் வந்து நின்றுருக்காங்க. பீஷ்மர் ரொம்ப அற்புதமாக அங்கே பிரார்த்தனை செய்கிறார் பகவான்கிட்ட. அந்த பிரார்த்தனை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார், யுதி தூரகராஜோ விதூம் ரவிஸ்வ கசலுலித ஸ்மரவரி அலங்கிருதாசே மம நிஷிதகரே விபித்தியமானா தசு விலஸ்கதே அஸ்து கிருஷ்ணா ஆத்மா. ஸ்நேகத்தினால் அர்ஜுனருக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் ஏவல் புரிந்திடமான போர்க்களத்தில் குதிரைகளின் குழம்புகளால் எழுப்பப்பட்ட தூசிகளினால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அலைபாயும் கேசம் சாம்பல் நிறமாக மாறியது. மேலும் அவரது பணியினால் விளைந்த வியர்வை முத்துக்கள் அவரது முகத்தை நனைத்தன. எனது கூறி அம்புகள் தைத்த காயங்களால் அலங்கரிக்கப்பட்ட எல்லா அலங்காரங்களையும் அவர் அனுபவித்தார். என் மனம் ஸ்ரீகிருஷ்ணனுமே ஆழ்ந்து விடட்டும். பீஷ்மதேவர் பகவானுடைய தாசனா ஒரு தாசிய பாவத்தில் ஒரு சேவங்கிற முறையில் அவர் தன்னுடைய பக்தி தொண்டை சமர்ப்பிக்கிறார். இந்த இடத்துல பீஷ்மருக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த அன்பு பரிமாற்றம் மிக உன்னதமான ஆச்சாரியான விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர், ஜீவகோசாமி போன்றவங்களால் ரொம்ப அற்புதமாக விளக்கப்பட்டிருக்கு. நம்மளை மாதிரி உள்ள ஆரம்ப பக்தர்கள், எங்களை மாதிரி உள்ள ஆரம்ப நிலையில பக்தியில் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவங்க பீஷ்மருக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த அன்பு பரிமாற்றத்தை புரிஞ்சுக்கிறது என்பது ரொம்ப கடினமான விஷயம்தான். ஏன்னா இங்கே சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நம்மளை ரொம்ப சிந்திக்கக்கூடிய வார்த்தைகள். நம்ம என்ன படிச்சு என்ன கேட்டுட்டுருக்கோம், என்ன படிச்சுட்டுருக்கோன்னா கிருஷ்ணருடைய உடல் ஆத்மீகமானது பௌத்திகமானது இல்லைங்கிறத நம்ம பல தடவை ஆச்சாரியிட்டிருந்து கேட்டிருக்கோம், பகவத்கீதை மூலமாக படிச்சிருக்கோம், அஜோபிஷன் அவே ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன் பிரகிருதியின் சாமதிஷ்டாப்பிய சம்பவாமி ஆத்மாயா. நான் பிறப்பற்றவனாக இருந்தும் நான் அழிவற்றவனாக இருந்தும் நான் இந்த உலகத்தில் எல்லா உயிர்வாளிகள் மத்தியிலையும் தோன்றேன், என்னுடைய அந்தரங்க சக்தி மூலமாக என்னுடைய ஆன்மீக சக்தி மூலமாக இந்த உலகத்தில் தோன்றேன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார். அப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அவருடைய உடலுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. அவர் முழுக்க முழுக்க ஆத்மீகமானவர், அவருடைய உடலும் முழுக்க முழுக்க ஆத்மீகமானது, அவர் உடல் பௌதிகமானது கிடையாது. அப்போ கிருஷ்ணருடைய உடல் பௌதிகமானது கிடையாதுங்கிற பொழுது இங்கே எப்படி இங்கே சொன்ன வர்ணனைகள்லாம் நமக்கு கொஞ்சம் குழப்பம் அடையக்கூடியதாக இருக்கு. உண்மையில் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா கிருஷ்ணோட லீலைகளை வந்து மாபெரும் தேவர்களே குழப்பம் செய்யக்கூடியதாக இருக்கும்பொழுது நம்மள மாதிரி அற்பஜீவராசிகள் எப்படி அதை புரிஞ்சுக்க முடியும்? பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் கூட கிருஷ்ணோட லீலைகளை குழம்பி போடுறாங்க. அதை நம்ம நிறைய உதாரணங்கள் பார்த்துருக்கோம். பிரம்ம விமான லீலையில் கிருஷ்ணோடைய லீலைகளில் பிரம்மா குழம்பி போயிடுறார். கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை குண்டா பிடிக்கும்போது இந்திரன் குழம்பி போயிடுறார். ஸோ இப்படி பிரம்மா சிவன் இந்திரன் போன்ற தேவர்கள் கூட கிருஷ்ணோட லீலைகளை வந்து குழப்பம் அடையும் போது இவ்வளவு ஏன் சொல்லணும்? பிரம்மா சிவன் இந்திரன் போன்ற தேவர்களை பற்றி கிருஷ்ணோட லீலைகள் பலராமரே சில சமயம் பிரமிக்க வைக்க முடியாது. பலராமர் சாக்ஷாத் ஸ்வயம் பகவான், பலராம் சாக்ஷாத் கிருஷ்ணனுடைய முதல் விரிவங்கம், பலராமர் பூர்ணமானவர். அப்பேற்பட்ட பலராமரே கிருஷ்ணத்துடைய லீலைகளால் பிரமிக்க வைக்கக்கூடியவராக இருக்கும்பொழுது சாதாரண கர்த்துண்ட ஜீவாத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்கள், இந்த உலகத்தில் புலன்பத்தில் வாழ்ந்துருக்கிற நம்மள மாதிரி உள்ள ஜீவாத்மாக்களுக்கு வந்து கிருஷ்ணோடைய லீலைகள் கட்டாயம் குழப்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து சம்பிரதாயத்தில் ஆச்சாரியருடைய கருணையினாலும் பூர்வாச்சாரியருடைய கருணையினாலும் ஓரளவுக்கு அந்த குழப்பங்கள் வந்து நம்ம விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பக்தர்களுக்கும் பக்தர் அல்லாதவருக்கும் என்ன வித்தியாசம்னா, பக்தர் அல்லாதவங்க கிருஷ்ணோட லீலைகளை குழப்பம் அடைஞ்சிருவாங்க. சில சமயம் அவங்க கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனுஷனாவோ இல்லை அந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு சத்திரியனாவோ இல்லை அவர் ஏதோ ஒரு ஆயர்குலத்தில் சிறுவனாவோ தான் அவங்களால நினைக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆச்சாரியனுடைய கருணை கிடையாது, அவங்களுக்கு ஆன்மீக அறிவும் கிடையாது. ஆனால் அதே சமயம் பக்தி தொண்டு சிரத்தையோடு பின்பற்றக்கூடியவங்களுக்கு கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா ததாமி புத்தி யோகம்னு சொல்கிறார். அவனுக்கு தேவையான புத்தியை கொடுக்குறேன்னு சொல்கிறார். தேசாம் சததி உக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகந்தம் என்னமா முடியாந்தே, எனக்கு அன்போட பக்தி தொண்டு செய்யக்கூடிய தொடர்ந்து தேசாம் சததி உக்தானாம் எப்போதும் தொடர்ந்து எனக்கு பக்தி தொண்டு செய்யக்கூடிய அந்த பக்தனுக்கு என்னை வந்து அடையக்கூடிய போதுமான அறிவு நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ஸோ கிருஷ்ணர் அந்த அறிவை எப்படி கொடுக்குறார்? சில சமயங்களில் அவர் பகவத்கீதை மூலமாக போதிக்கிறார், சில சமயங்கள் பகவத்கீதையில் போதிக்கிறது கூட நம்மளால் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினமானது. அப்போது கிருஷ்ணனுடைய லீலைகள், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய செயல்கள் எல்லாமே வந்து என்றைக்குமே புரியாத புதிராகவும் குழப்பம் விளைவிக்கூடியதாக இருக்கிறதுனால தான் அவர் ஆச்சாரியன் அனுப்பி வைக்கிறார். ஆச்சாரியர் ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. ஆச்சாரியனால மட்டும்தான் கிருஷ்ணரை வந்து உள்ளபடி நமக்கு தர முடியும். அதனால தான் கிருஷ்ணர் பகவத்கிலையும் அதை திரும்ப அழுத்தி சொல்றார், தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா பட்டே சந்திதே ஞானம் ஞானின தத்துவதர்ஷி. அந்த உண்மை பரம சத்தியத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை உள்ளபடி தெரிஞ்சினவன் ஆச்சாரியர் மட்டும்தான். ஆச்சாரியனால மட்டும்தான் கிருஷ்ணரை உள்ளபடி தர முடியும். அதனால ஆச்சாரியன்ட்ட சரணடைஞ்சு அவருக்கு அவர்கிட்ட பணிவா சேவைகள் பண்ணி அடக்கமா நடந்துட்டு அப்புறம் கேள்வி கேட்டிருந்தா தான் அந்த பரம சத்தியம் யாருங்கிறத அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். எப்படி ஆச்சாரியர்கள் கிருஷ்ணர் இந்த உலகத்தில் அனுப்புறார், அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களும் ரொம்ப கருணையோட நம்ம கூட இருந்து நமக்கு வந்து பகவான் யாரு, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவருடைய லீலைகள் என்னங்கிறத நமக்கு வெளிப்படுத்துறார். இப்போ சில சமயம் நமக்கு சந்தேகம் வரலாம், ஆச்சாரியன் நம்ம கூட இல்லையே எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும், ஆச்சாரியன் வந்து ஒரு பக்கம் இருக்கார் நான் ஒரு பக்கம் இருக்கேன், எனக்கு எப்படி கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம். உண்மையில எப்போ வந்து நம்ம குரு பரம்பராவோட தொடர்பு கொள்றோமோ, எப்போ நம்ம ஆச்சாரியருக்கு கைங்கரியம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அப்போ எப்பவுமே ஆச்சாரியர் நம்ம கூட தான் இருக்கார். ஆச்சாரியர் எப்போ நம்மளை வழிநடத்திட்டே இருக்கார். எப்படி கிருஷ்ணர் எல்லா பக்கம் வியாபிச்சிருக்காரோ அது போல அந்த சக்தியை தன்னுடைய ஆச்சாரியனுக்கு தன்னுடைய பக்தனுக்கு கிருஷ்ணர் கொடுக்குறார். அதனால சில சமயங்களில் ஆச்சாரியர் நம்ம கிட்ட ரொம்ப தொலைவில் இருக்கிறதா நினைக்கிறோன்னா நம்முடைய உணர்வுல தான் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நம்ம உணர்வுல குறை இருக்கிறதுனால தான், நம்ம உணர்வுல குற்றம் இருக்கிறதுனாலையும், நம்ம மனதில் குழப்பம் இருக்கிறதுனால தான் ஆச்சாரியன் நம்ம கூட இல்லைன்னு நினச்சிக்கிறோம். உண்மையில் எப்போ நம்ம வந்து குரு பிரம்மாவோட தொடர்பு கொண்டு ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அப்போ எப்பவுமே ஆச்சாரியன் நம்ம கூட தான் வாழ்ந்துட்டுருக்கார். ஓரொரு நிமிஷமும் ஓரொரு நொடியும் ஓரொரு வினாடியும் ஆச்சாரியன் நம்மளை கைப்பிடிச்சி கூட்டின்னு போகிறார். இல்லாட்டி நம்மளால் வந்து பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடையிறங்கிறது ஒரு எட்டாத கனியாக தான் இருக்கும், பகல் கனவாக தான் இருக்கும்னு சொல்லலாம். இப்படி ஆச்சாரியனுடைய கருணையினால தான் நம்ம இன்னைக்கு ஓரளவுக்காவது இந்த பக்தி சேவையில் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கோம். சில சமயங்களில் பூர்வாச்சாரியுடைய கருணையும் அதில் ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. இப்போ இங்கே பீஷ்மதேவருக்கும் ஒரு பூர்வாச்சாரியர், ஒரு ஆச்சாரியர் தான். ஸோ பீஷ்மருக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த அந்த அன்பு பரிமாற்றமானது என்ன சொல்றதுன்னா, பீஷ்மர் வந்து அந்த இடத்துலேருந்து அந்த மாதிரி ஒரு சேவை பண்ணுறது கிருஷ்ணர் ஏற்றுன்றார். அவர் வந்து எதிர்த்தரப்புலேருந்து அவர் வந்து கிருஷ்ணரை எப்படிலாம் வசிக்கிறாருன்னா, அந்த அந்த குருக்ஷேத்திரத்தில் உள்ள புழுதிகள்லாம் கிளம்பி அந்த புழுதியெல்லாம் சில சமயம் நம்ம வந்து ரொம்ப ஒரு ஒரு மைதானத்துலேயோ எங்கே நடக்கும்போது அந்த புழுதியெல்லாம் படும்போது நம்ம உடம்பலோட இதெல்லாம் மாறிடும், சாம்பல் கலராக மாறிடும், தலைமுடியெல்லாம் சாம்பல் கலராயிடும். அந்த ஒரு தோற்றம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த அர்ஜுனுடைய ரதத்தில் இருக்கும்போது அந்த அந்த குருக்ஷேத்திர யுத்த பூமியில் அந்த குதிரையுடைய கால் குழம்புலேருந்து வரக்கூடிய அந்த தூசியெல்லாம் கிருஷ்ணர் மேலே பட்டு அவருடைய கேசம் சுருண்டு சுருண்டு இருக்கக்கூடிய அந்த கருங்கூந்தல் அந்த அழகான கேசம் சாம்பல் நிறத்தில் மாறிடுது, அந்த பசு செம்மை கலரில் மாறிடுது. அந்த நிறத்தை வந்து பீஷ்மர் ரசிக்கிறார். அதுக்கப்புறம் பீஷ்மருடைய அம்புகள் தைக்கும்போது சில சமயங்கள் பீஷ்மர் அர்ஜுனை நோக்கி அம்பு தைக்கும்போதும் சில சமயங்கள் சாரதியான கிருஷ்ணர் மேலே அம்புகளை தைக்கப்படுறார். அந்த அம்புகளில் பட்ட காயம் இன்னும் அவருடைய உடலை அலங்கரிக்குதுன்னு சொல்கிறார். இப்போ தான் நம்ம குழப்பம் ஏற்படும், கிருஷ்ணருடைய உடல் ஆத்மீயமானது பௌத்தியமானது இல்லைன்னு சொல்கிறோம், அப்புறம் எப்படி அவருடைய உடலில் அம்புகள் பட்டு காயம் ஏற்படும், அதில் காயம் ஏற்படுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு கிடையாதுன்னு நம்ம நினைக்கலாம். உண்மையில் பகவான் தன்னுடைய பக்தனுடைய சேவை ஏற்றுன்றார். பீஷ்மாச்சாரியர் அங்கிருந்து அந்த மாதிரி ஒரு அன்பு பரிமாற்றம் செய்யும்போது கிருஷ்ணரும் அதுக்கு அந்த மாதிரி அன்பு பரிமாற்றம் செய்கிறார். அப்போ அவருடைய உடல் ஆன்மீகமானதான், அதில் எந்தளவு சந்தேகம் கிடையாது. ஜீவாத்மாவாக நம்மளே வந்து ஆன்மீகமானவங்க, நம்ம உடல் தான் பௌதிகமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கிருஷ்ணருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம வந்து இந்த பௌதிக லோகத்தில் வரும்போது நம்ம பௌதிகமான சரீரத்தை எடுத்துன்றோம். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்பவுமே தன்னுடைய ஆத்மீய சரீரத்தை இழக்கிறதில்ல. அதனால தான் அவர் எப்பவுமே தன்னுடைய நிலையில் எப்பவுமே அவர் நிலை பெற்று அவர் நிலையிலிருந்து வீழ்றதில்ல. அதனால அவர் அச்சுதன் சொல்லப்படுறார். தன் நிலையிலிருந்து என்னையும் பிறழாதவர், என்னும் தன்னுடைய நிலையிலிருந்து வீழ்ச்சி அடையாதவர். பகவான் என்ன ரூபம் எடுத்திருந்தாலும் சரி, அவர் எண்ணற்ற அவதாரங்களாக தன்னை விஸ்தாரம் பண்ணியிருந்தாலும் சரி, அவர் என்னென்ன ரூபங்கள் எடுத்திருந்தாலும் சரி, அவர் சாக்ஷாத் ஸ்வயம் பகவான் தான். அந்த ரூபங்கள் ஒன்றிலிருந்து இன்னொன்று வேறானதில்லை. அது மாதிரி தன்மையிலையும் ஒன்றிலிருந்து இன்னொன்று குறைஞ்சதும் கிடையாது, எல்லாமே ஆத்மீகமானது. கிருஷ்ணர் எப்படி ஆத்மீகமானதோ அவருடைய உடல், அவருடைய திருநாமம், அவருடைய பெயர், அவர் புகழ் எல்லாமே ஆத்மீகமானதான். பிரச்சனை நம்ம கிட்ட தான் இருக்கு, நமக்கு பௌதிகமான நிலையில் அதை புரிஞ்சுக்க முயற்சிக்கிறோம். அதைத்தான் ரொம்ப கோஸ்வாமி தன்னுடைய பக்தி ரசாமிரத சிந்து புஸ்தகத்தில் ரொம்ப அழகாக சொல்றார். அத ஸ்ரீ கிருஷ்ணனாபாதி நம்ம வேத்தியாயம் இந்திரியை, இந்த பௌதிக இந்திரியங்களால் கிருஷ்ணனுடைய ரூபங்களுடைய லீலைகள் அவருடைய பெயர் புகழ் எல்லாம் புரிஞ்சுட முடியாது. சேவோர் மூகைக்கு ஜீவாது, தொடர்ந்து அவருக்கு பக்தி தொண்டு செய்யறதுனால இந்த நாக்கை வந்து அவருடைய சேவையில் ஈடுபடுத்துறதுனால தான் எப்படி அது கூட புரிஞ்சுட்டு முடியும். கிருஷ்ணரே தன்னை வெளிப்படுத்துவார், ஸ்வயம் ஏவ புரத்ததா, ஸ்வயம் ஏவ அவரே தன்னுடைய பக்தனுக்கு தன்னை வெளிக்காமிச்சுவார், வெளிப்படுத்துவார். எப்படி கிருஷ்ணா அவருடைய பக்தர்களுக்கு நடக்கூடிய அன்பு பரிமாற்றமானது நம்முடைய பௌதிக சிந்தனைகளுக்கும் பௌதிக கற்பனைகளுக்கும் எல்லாம் அப்பாற்பட்டது. கிருஷ்ணருடைய உடல் முழுக்க முழுக்க ஆன்மீகமானதா இருந்தாலும் பீஷ்மதேவர் செய்யக்கூடிய அந்த பீஷ்மரோடு ஏற்படக்கூடிய அந்த அன்பு பரிமாற்றத்தை கிருஷ்ணர் ஏற்றுகிறார். ஏன்னா பீஷ்மதேவர் இப்படி எதிரணியில் இருக்கார். ஒரு எதிரணியில் இருந்தக்கூடிய ஒரு வீரன் எந்த அளவுக்கு இன்னொரு எதிரணியில் இருக்கிற வீரனை தாக்குவாரோ, அப்ப என்னெல்லாம் ஒரு லீலைகள் ஏற்படுமோ, என்னெல்லாம் ஒரு பரிமாற்றங்கள் ஏற்படுமோ, அதை பீஷ்மர்ட்ட இருந்து கிருஷ்ணர் எதிர்பார்க்கிறார். பீஷ்மரும் கிருஷ்ணரை கிருஷ்ணருடைய அந்த அந்த தோற்றம், அவருடைய அந்த அழகு, அது எல்லாமே பீஷ்மர் லயிச்சு போய் இது எல்லாத்துக்கும் மேல இந்த அந்த அந்த அம்புகளால் தைக்கப்பட்ட அந்த 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 குறிகள், அந்த அம்புகள் தைக்கப்பட்ட காயங்களை கூட பீஷ்மர் ரசிக்கிறார். அதனால இங்க ரொம்ப அழகா சொல்றார், அந்த 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 அவருடைய அவருடைய வேர்வையில் வளர்ந்த அந்த வேர்வை துளிகள் கூட அழகான முத்துக்கள் போல அங்கங்க பரவி இருக்குன்னு சொல்றார். அதுக்கப்புறம் என்னுடைய கூறி அம்புகளால் தைத்த காயங்கள் அதிகரிக்கப்பட்ட எல்லா அலங்காரங்களையும் அவர் அனுபவித்தார். இந்த இதை வந்து கிருஷ்ணரும் அனுபவிக்கிறார். தன்னுடைய பக்தன் தனக்கு இந்த மாதிரி ஒரு கைங்கரியம் செய்யறான், ஒரு பக்தன் எந்த மாதிரி ஒரு சேவை பண்ண விடுபட்டாலும் கிருஷ்ணர் அதை பூர்த்தி செய்யறார். அதனாலதான் கிருஷ்ணர் ஜாம்பவான் கூட அன்பு பரிமாற்றம் பண்ணார். ஜாம்பவான் தன்னுடைய உடல் பலத்தின் மூலமா கிருஷ்ணருக்கு அதை சேவை பண்ணார். நம்ம அதை படிச்சிருக்கோம் பாகவதத்துல. ஜாம்பவான் ஒரு சமயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சாமாந்தக மணியை தேடிந்து வர்றார். சாமாந்தக மணியை தேடிந்து வரும்பொழுது உண்மையில இந்த கதை எப்படி வரும்னா, சத்ரஜித் சததன்வன், சத்யஜித் வந்து சூரியதேவனுடைய பக்தன். அவனுக்கு சூரியதேவன் சாமாந்தக மணி கொடுப்பார். அந்த சாமாந்தக மணியை வச்சுருக்கலாம். சத்யஜித் ரொம்ப தேஜஸ்வலவனாக இருந்தான். ஆனால் சில ஒரு சமயம் அவனுடைய சகோதரனான சததன்வனும் அந்த அந்த சாமாந்த மணியை எடுத்துகிட்டு ஒரு சமயம் காட்டில் வேட்டைக்காக போனான். அப்போ அவன் சிங்கம் தாக்கப்பட்டு அவன் இறந்து போடுறான். காலப்போக்கில் என்னன்னா துவாரகாவில் வந்து என்ன ஒரு பொருள் ஏற்பட்டுருன்னா, கிருஷ்ணர் தான் அந்த சாமா ஆக்சுவலி கிருஷ்ணர் என்ன சொல்லுவாருன்னா, சத்ரஜித்திட்ட இந்த சாமாந்தக மணி வந்து நீ வந்து உக்ரசேன ராஜாட்ட கொடுக்கணும். ஏன்னா எப்பவுமே விலையுயர்ந்த பொருட்கள் வந்து அரசர்கிட்ட இருக்கிறதா நல்லது, அதனால சமுதாயத்தில் எந்த குழப்பம் வராது, எந்த விதமா தொந்தரவு ஏற்படாது, அது மன்னர்கிட்ட இருந்தால் நல்ல காரியத்துக்காக பயன்படுத்தப்படுங்கிறது கிருஷ்ணருடைய அறிவுரையா இருந்தது. ஆனால் சத்ரஜித் ரொம்ப கர்வப்பட்டிருந்ததுனால அந்த கிருஷ்ணர்கிட்ட கொடுக்க மறுத்துட்டார், உக்ரசேனிட்ட கொடுக்க மறுத்துட்டார். ஸோ இது என்ன ஆயிடுதுன்னா, கிருஷ்ணர் சொல்லி அவர் கொடுக்காதனால ஒருவேளை கிருஷ்ணர் தான் அதை பறிச்சிருப்பாருங்கிற மாதிரி ஜனங்க மத்தியில் பேச ஏற்பட்டது. கிருஷ்ணர் காலத்திலேயே இந்த மாதிரி காசுமிகன்றெல்லாம் உண்டு. கிருஷ்ணருடைய காலத்திலே வந்து கிருஷ்ணர் அப்படி கிருஷ்ணர் இப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. அப்போ இப்போ கலியுகத்தில் சொல்ல என்ன இருக்கு, துவாரகால இருக்கக்கூடியவங்களே வந்து அதான் எப்பவுமே வந்து இந்த பௌத்திக லோகத்தில் அசுரத்தன்மை உள்ளவங்களும் இருப்பாங்க, தெய்வீகமான குணம் உள்ளவங்களும் இருப்பாங்க. பகவானை குறை சொல்கிறவங்க பகவானுடைய காலத்திலே இருந்திருக்காங்க. ஸோ அப்படி ஜனங்கள்லாம் வந்து கிருஷ்ணரை பற்றி தவறாக பேச ஆரம்பிக்கும்போது கிருஷ்ணர் அந்த சாமாந்தமணியை தேடி எடுத்துன்னு வர்றதுக்காக காட்டுக்கு போகிறார். அப்போது அங்கே ஜாம்பவானை குகைக்குள்ள நுழையிறார். அங்கே ஜாம்பவானுடைய குழந்தை வந்து இந்த சாமாந்தமணியை வச்சுருந்தது. அப்போது ஜாம்பவான் வந்த உடனே அவர் ஆக்சுவலி ஜாம்பவான் வந்து ராமருடைய பக்தர். அவர் வந்து கிருஷ்ணருடைய யோகமாய சக்தினால தான் பகவான்கிறத மறைச்சின்றார். அப்போ ஜாம்பவானும் கிருஷ்ணருடைய யுத்தம் செய்கிறார். இப்படி கிட்டத்தட்ட 28 நாட்கள் ஜாம்பவானும் கிருஷ்ணருக்கும் தொடர்ந்து யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தில் ஒருத்தர் ஒருத்தர் முஷ்டிகளால் தாக்கிண்டு மாறி மாறி தாக்கிண்டு சில சமயம் ஜாம்பவானுடைய தாக்குதலால் கிருஷ்ணனுடைய உடலில் சில காயங்கள் ஏற்பட்டது. ஸோ இது கூட கிருஷ்ணர் அனுபவிச்சார். காரணம் என்னன்னா, ஜாம்பவான் அந்த ரீதியாக தன் உடல் பலத்தினால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சேவை பண்ணார். ஒரு கட்டம் வரும்போது ஜாம்பவான் குழம்பி போயிடுறார், எனக்கு ஹரிஷ்ணா ஒரு காலகட்டத்தில் ஜாம்பவான் ரொம்ப பிரமிச்சு போயிடுறார். இது யாராக இருக்கும், ஏன் இவர் என்னால் இந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியல, இவர் ஒருவேளை முழுமுதற் கடவுளாக இருக்குமோ இல்லாத தேவலோகத்திலிருந்து தேவனாக இருக்குமோன்னு சொல்லி ஜாம்பவான் குழம்பி போடுறார். ஆனால் தொடர்ந்து யுத்தத்தில் ஜாம்பவானத்துடைய பலத்தை இழக்கும்பொழுது கிருஷ்ணர் ஜாம்பவான் மேல கருணையினால தன்னை வெளிப்படுத்துறார். அவருக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியார் தரிசனம் கொடுக்குறார். அப்போ தான் ஜாம்பவான் புரிஞ்சின்றார், ஐயோ நான் வந்து என்னுடைய பகவானுடைய யுத்தம் செய்தேன் அப்படின்னு ஜாம்பவான் அவருடைய பாதங்களில் விழுந்து சரணடைகிறார். கிருஷ்ணரும் அவரை கட்டி தள்ளிவிடுறார். ரசராஜ் அவர் எல்லா விதமான ரசங்களையும் அணிவிக்கக்கூடியவர். வைகுண்ட லோகத்தில் வந்து கிருஷ்ணருடைய யாரும் யுத்தம் செய்ய மாட்டாங்க, எல்லாருமே கிருஷ்ணருடைய சேவை தான் பண்ணுவாங்க. வைகுண்ட லோகத்திலையும் கோலோக விருந்தாவத்திலையும் கோகுலத்திலையும் வந்து யாருமே கிருஷ்ணருக்கு வந்து எதிரியாவோ அவருடைய சண்டை போடணும் விரும்ப மாட்டாங்க. அதனால தான் சில சமயம் கிருஷ்ணர் பூலோகத்தில் தோன்றும் போது அந்த ரசத்தையும் அனுபவிக்கிறார். தன்னுடைய பக்தனில் ஒருத்தரை வந்து சில சமயங்களை ஜெயன் விஜயனை வந்து இங்கே நம்ம மூணு தலைமுறைக்கு அசுரனா அறிவித்த அனுப்பி தான் நம்ம கேள்விப்பட்டோம். அதே மாதிரி ஜாம்பவன் போன்ற பக்தர்கள் கூடயும் உடல் பலத்தினால் யுத்தம் செய்து அவங்களுடைய அவங்களோட அன்பு பரிமாற்றம் செய்கிறார். ஸோ அதனால கிருஷ்ணருடைய லீலைகள் எல்லாமே வந்து என்ன சொல்றதுனா ரொம்ப உன்னதமானது. அவர் வந்து பீஷ்மருடைய அந்த அம்புகளால் தைக்கப்பட்டது வந்து அவர் அனுபவிக்கிறார்னு சொல்றார் பீஷ்மர். இங்க இவெல்லா அலங்காரங்களையும் அவர் அனுபவித்தார். என் மனம் கிருஷ்ணருமே ஆழ்ந்து விடட்டும். அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த சேவையெல்லாம் மேற்கொண்டார். அப்படின்னு சொல்லி பீஷ்மர் தன்னுடைய ஸ்மரணத்தை முழுவதும் கிருஷ்ணர் மேலதான் இருக்கணும். அவர் இந்த உண்மையில பீஷ்மர் வந்து இந்த உலகத்துல ரெண்டு முக்கியமான விஷயத்தை செய்து காமிச்சார், வாழும் கலை இறக்கும் கலை ரெண்டுமே அவர் காமிச்சார். இந்த காலத்துல வந்து வாழும் கலைன்னு சொல்லி எதெல்லாமோ சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆனா உண்மையில பீஷ்மர் தான் இந்த உலகத்துல எப்படி கிருஷ்ண உணர்வோட வாழணும்னு, எப்படி கிருஷ்ண உணர்வோட இந்த உடலை விடணுங்கிறதும் காமிச்சிருக்கார் சாஸ்திரங்கள் மூலமாக, தன்னுடைய செயல் மூலமாகவும். ஸோ இந்த மாதிரி பீஷ்மர் தன் இந்த உடலை திறக்கும்போது அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய இந்த தாமரை முகத்தை தரிசிச்சுட்டு அந்த உடலை உடனே விரும்பினார். அதுவும் குறிப்பாக அந்த பார்த்தசாரதி இங்க சொன்ன அலங்காரங்களோட அவரை தரிசனம் பண்ணார். ஸோ இதில் பொருளூரில் பிரபா ரெண்டு முக்கியமான விஷயத்தை சொல்றார். ஒன்று, பீஷ்மர் அந்த இடத்துல வருந்துறார் அம்பு படுக்கையில் இருக்கும்போது, நான் இந்த மாதிரி கிருஷ்ணருடைய அம்புகள் என்னுடைய அம்புகளால் கிருஷ்ணர் நான் தாக்கிட்டேனேன்னு சொல்லி பீஷ்மர் வருந்துறார். அப்படி வருந்தும் போது கூட கிருஷ்ணர் அவர் முன்னாடி வர தயங்கலையா. இந்த ரெண்டு விஷயம் பிரபா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். ஒன்று, பீஷ்மருடைய அம்புகளுக்கெல்லாம் பயந்துட்டு கிருஷ்ணர் அர்ஜுனன் விட்டுட்டு போகவும் இல்லை. ரெண்டாவது, இவன் என்ன அம்புல குத்திட்டானே இவனை பார்க்கக்கூடாதுன்னு கிருஷ்ணன் நினைக்கவும் இல்லை. இது வந்து கிருஷ்ணருடைய ஒரு காரணமற்ற கருணை. அதையும் இங்கே பிரபா மேற்கோள் காமிக்கிறார். கிருஷ்ணருடைய காரணமற்ற கருணினால பீஷ்மருடைய அஸ்திரங்கள் எல்லாம் அவர் தாங்கின்றார். உண்மையில கிருஷ்ணர் அந்த ரதத்தில் இல்லைன்னா அர்ஜுனன் எப்பவும் பீஷ்மர் கையால் இறந்திருப்பார். அர்ஜுனன் வந்து பீஷ்மர் கையால் கொல்லப்பட்டிருப்பார். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முன்னாடி இருந்ததுனால அர்ஜுனன் பீஷ்மர் கையிலேருந்து பாதுகாக்கப்பட்டார். எவ்வளோ இன்னவி வந்து கூட அர்ஜுனன் கிருஷ்ணர் அர்ஜுனை விட்டுட்டு போகலை. ஓ, இந்த பீஷ்மர் வந்து என்னையே தன்னுடைய அஸ்திரங்களால் தாக்குறாரே, நம்மே இங்கே சாரதியாக இருக்கும்போது அவர் ரதத்தை விட்டு போகலை. அதே சமயம் இவ்வளோ நடந்து கூட அன்னைக்கு இன்னும் யுத்தத்தில் வந்து இந்த அர்ஜுனனுக்கு இவனுக்கு நடந்த யுத்தத்தில் இவர் என்னை எப்படி அம்புகளால் தாக்கலான்னு சொல்லி கோவப்பட்டு பொறாமைப்பட்டு கிருஷ்ணர் அங்கே வரவும் இல்லை, வராமல் இருக்கவும் இல்லை. இதுதான் கிருஷ்ணனுடைய காரணமற்ற கருணை. கிருஷ்ணா தன்னுடைய காரணமற்ற கருணினால ஒரு பக்தன் என்னெல்லாம் சேவை பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாமே ஏற்றுன்றார். அப்படி பீஷ்மர் விட்ட அந்த அம்புகளை கூட கிருஷ்ணர் அவருடைய சேவையாக தான் ஏற்றுன்றார். இதை இங்கே பிரபுபாதர் நமக்கு புரிய வைக்கிறார். அவருடைய காரணமற்ற கருணையும் பீஷ்மருடைய வருத்தமும். பீஷ்மர் அம்பு படிகள் இருக்கும்போது நான் அவர் பகவான் தான், அவரை போய் நான் இப்படிலாம் செய்துட்டேனேன்னு சொல்லி வருந்துறார். ஆனால் உண்மையில கிருஷ்ணர் அதை அனுபவிக்கிறார். ஸோ இதுதான் பக்தனுக்கும் பகவானுக்குள்ள அன்பு பரிமாற்றம். இந்த அன்பு பரிமாற்றத்தில் வந்து கிருஷ்ணர் பேராந்தம் அடைகிறார். அந்த 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 பக்தி தொண்டு செய்யும்போது பகவானும் பக்தனும் திருப்தி அடைகிறார். உண்மையில பக்தி தொண்டு செய்யும்போது பகவானும் பூர்ண திருப்தி அடைகிறார், பக்தனும் திருப்தி அடைகிறான். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, பீஷ்மர் அஸ்திரங்களால் கிருஷ்ணருடைய உடலை தைத்ததுனால அவர் திருப்தி அடையல, அவர் வருத்தப்படுறார். நான் அந்த பகவானை போய் இப்படிலாம் செய்துட்டேனேன்னு. ஆனாலும் கிருஷ்ணர் வந்து அவர் முன்னாடி வர்றதுக்கு தயங்கலை. இதுதான் கிருஷ்ணருக்கும் பீஷ்மருக்கும் உள்ள அன்பு பரிமாற்றம். ஸோ இந்த மாதிரி தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உலகத்தில் தோன்றி எண்ணற்ற அற்புதங்களை பண்ணி தன்னுடைய பக்தர்களை சந்தோஷப்படுத்துறார். அதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 500 வருடங்களுக்கு முன்னாடி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்திருந்தார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு எப்படி கிருஷ்ணர் கருணை வாய்ந்தவர் சொல்கிறோமோ, அந்த கிருஷ்ணரே காரணமற்ற கருணை வாய்ந்தவராக, ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவராக சொல்லப்படும் போது அவர் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். அதனால தான் சிதம்ப கோஸ்வாமி நமோ மகாவதான்யாய, ரொம்ப கருணை வாய்ந்தவர் நீங்கள், கிருஷ்ணாய, கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கறதுக்காக நீங்களே வந்திருக்கீங்க, கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே ஒரு திசை நமங்க. ஓ சைத்தன்ய மகாபிரபுவே, நீங்கள் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க, உங்களுடைய பிரேமத்தை கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கறதா நீங்களே வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் லோச்சனதாஸ் தாகரும் தன்னுடைய பாடலை சொல்கிற, இவரை விட கருணை வாய்ந்தவங்க இந்த மூணு உலகத்தில் வேறு யார் இருக்க முடியும் அப்படின்னு அவரும் தன்னுடைய பாடலில் ரொம்ப அற்புதமாக சைத்தன்ய மகாபிரபு புகழை பாடுறார். எப்படி சைத்தன்ய மகாபிரபு, நம்ம கடந்த சில வாரங்களாக அவருடைய லீலைகளை பற்றி கலந்துட்டு இருந்தோம். அவருடைய கௌமார லீலை, 5 வயது செய்த லீலை முடிஞ்சு அடுத்த ஒரு பவுகண்ட லீலைக்கு போகிறார். இந்த பவுகண்ட லீலை சைத்தன்ய மகாபிரபு அந்த பவுகண்ட லீலை வந்து பவுகண்ட லீலை வந்து 5 வயதுலேருந்து 10 வயதுக்கு செய்த லீலை. இந்த பவுகண்ட லீலையில் பார்த்தோன்னா சைத்தன்ய மகாபிரபு ஒரு பண்டிட், ஒரு பண்டிதன் எப்படி இருப்பார் அப்படிங்கிற அந்த லீலையை வெளிப்படுத்துறார். அவருடைய சங்கீர்த்தன லீலையை அவர் வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி அவர் என்ன மாதிரி ஒரு பாவத்தை வெளிப்படுத்தினார், எந்த மாதிரி தன்னுடைய சகாக்களோட அன்பு பரிமாற்றம் செய்தார் அப்படிங்கிற இந்த லீலையை ரொம்ப அழகாக பிருந்தாவனதாஸ் தாகரும் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமியும் சைத்தன்ய சரித்தாமிரதம் சைத்தன்ய பாவத்தில் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறாங்க. ஸோ அவருடைய பவுகண்ட லீலையில் ஒரு சமயம் சச்சி மாதா, உண்மையில சச்சி மாதா எப்படின்னா அவங்க ஏகாதசி அப்போ தானியம் சாப்பிட்ருந்தாங்க. இப்போ ஒரு நாள் நிம்மாய் பண்டிட் நிம்மாய் அவங்ககிட்ட போய் ரொம்ப அன்பாக வேண்டிடுவார், அம்மா அம்மா நீ ஏன் ஏகாதசி அன்னைக்கு தானியம் சாப்பிட்ற, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டுமே தானியம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிம்மாய் வந்து சச்சி மாதாட்ட வேண்டுதல் வைக்கிறாங்க. சச்சி மாதாவும் நிம்மாயோடைய வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. அந்த குழந்தையோடைய அந்த நிம்மாயோடைய அந்த அழகு, அவருடைய அந்த அந்த மழலை மொழி, அவருடைய தோற்றம், இதெல்லாம் சச்சி மாதா இயல்பாகவே அவங்க மேலே நிம்மாய் மேலே ஒரு அன்பை ஏற்படுத்தி. ஸோ சச்சி மாதா தன்னுடைய குழந்தை கேட்கும்போது, ஆ நீமா உனக்காக நான் இருக்கேன், என்ன இருக்கு எனக்கு, நான் ஏகாதசி வரதுக்கு உனக்கு கஷ்டம் இல்லையே, நீ சொல்கிற உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சச்சி மாதா அன்றிலிருந்து தானியம் சாப்பிட்றத விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நிமாய் பண்டிட் கங்காதாச பண்டிதர்ன்றவர்கிட்ட சாஸ்திரம் படிச்சுன்றார். அப்போது கங்காதாச பண்டிதர் சாஸ்திரம் படிச்சுன்ற போது வெகு சீக்கிரமாகவே அவர் ரொம்ப பாண்டியத்தியம் உள்ளவராக திகழ்கிறார். கங்காதாசருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருது, இந்த நிமாய் நான் ஒரு தடவை சொல்லி கொடுத்தா உடனே அதை புரிஞ்சுடுறானே, மற்ற மாணவர்களை காட்டிலும் இந்த நிமாய் ரொம்ப புத்திசாலியாக இருக்கார், ரொம்ப சீக்கிரம் சீக்கிரமாக சமஸ்கிருத சான்ஸ்கிரிட் அதோடைய அந்த இலக்கணங்கள் அவருடைய தத்துவங்கள் அவருடைய அந்த மொழி எல்லாமே வந்து ரொம்ப சுலமாக சைத்தன்ய மகாப்பிரபு கற்றுன்றார். ஒரு தடவை கேட்ட மாத்திரத்திலேயே அவர் வந்து சீக்கிரமாக அதை கிரகிக்கக்கூடியவராகவும் அது திரும்ப சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள குழந்தையாக இருந்தார். அது கங்காதாசி படித்துக்கு ரொம்ப வியப்பை கொடுத்தது. உண்மையிலேயே வியக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நிமாய் பண்டிதர் சாக்ஷாத் ஸ்வயம் பகவான் அவர் அந்த லீலை மூலமாக கங்காதாச பண்டிதரை பிரமிக்க வைக்கிறார். அதுக்கப்புறம் நிமாய் பண்டிதர் குருகுலத்தில் படித்ததுக்கப்புறம் அவர் ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்கூல் ஆரம்பிக்கிறார். முகுந்த சஞ்சயா அப்படிங்கிற ஒரு வீட்டில் சண்டி மண்டபம் இருக்குது, அவருடைய வீட்டு பகுதியில் சண்டி மண்டபத்தில் நிமாய் பண்டிதர் வந்து தன்னுடைய அங்கே வந்து ஒரு ஒரு ஸ்கூல் சான்ஸ்கிரிட் ஸ்கூல் கிராமர் ஸ்கூல் ஆரம்பிக்கிறார். சமஸ்கிருத இலக்கணமெல்லாம் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசிரியராக அங்கே அவர் இருக்கார். அப்போது எண்ணற்ற பேர் வந்து அங்கே நிமாய்கிட்ட படிக்க வரேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நிமாய் பண்டிதர் ஒரு சாதாரணமான பண்டிட் இல்லை, ஒரு சிறு வயதாக இருந்தாலும் பாண்டியத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்கள் தெரிஞ்சுட்டு நிறைய மாணவர்கள் அவர்கிட்ட படிக்க நிறைய பசங்க அவர்கிட்ட படிக்கிறதுக்கு வராங்க. சரி, நிமாய் பண்டிதர் அங்கே சண்டி மண்டபத்தில் முகுந்த சஞ்சயா வீட்டில் இலக்கண வகுப்பு நடத்திட்டு இருக்கார். அப்போது முகுந்த சஞ்சயாவோட பையன் புருஷோத்தம் சஞ்சயாவும் அவர்கிட்ட படிச்சுட்டுருக்கார். ஸோ இப்படி நிமாய் பண்டிட் நவதீபத்தில் ஒரு பண்டிதனை போல, உண்மையில் சொல்ல போனால் பாண்டித்யம் உள்ளவங்க பிராமண குலத்தில் பிறந்தவங்க பண்டிதர்களுக்கு கொஞ்சம் கர்வம் இருக்கும், அந்த கர்வத்தில் சில சமயம் அவங்க வந்து யாரையும் மதிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து நிமாய் பண்டிதர் புரிஞ்சுட்டுருந்தார். கொஞ்சம் காலம் அவர் என்ன பண்ணார்னா, நிமாய் பண்டிதர் இருந்தப்போ அவர் ரொம்ப அற்புதமாக தர்க்கம் செய்வார், யாருமே அவர் தர்க்கத்தில் யாராலும் அவர் ஜெயிக்க முடியாது. நிமாய் பண்டிதர்கிட்ட வந்து தர்க்கம் பண்ணி ஜெயித்தவங்களே கிடையாது நவதீபத்தில், எங்கேருந்து வந்தாலும் யார் வந்தாலும் சரி நிமாய பண்டிதரை தர்க்கத்தில் ஜெயிக்க முடியாது. சில சமயம் நிமாய் பண்டிதர் பக்தர்களை போய் சீண்டுவார், பக்தர்கள்ட்ட போய் வேணும்னே அவங்கள வந்து கோபமடை வைப்பார். இது வந்து அவருடைய ஒரு லீலை. குறிப்பாக முராரி குப்தர் ஒரு சுத்த பக்தர், எப்பவுமே பகவானுடைய ஸ்மரணத்தில் இருக்கக்கூடியவர். சில சமயம் நிமாய் பண்டிதர் அவர்கிட்ட தர்க்கத்துக்கு போவார், முராரி குப்தரை கூப்பிட்டு அவர்கிட்ட, ஓ முராரி குப்தரே நீங்கள் பெரிய பண்டிதராக இருக்கீரே, நீங்கள் கூட வாங்க தர்க்கம் செய்யலான்னு சொல்லிட்டு முராரி குப்தர்களோட தர்க்கம் செய்வார். அப்படி முராரி குப்தர்களோட தர்க்கம் செய்யும்போது முராரி குப்தர் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிராக உள்ள விளக்கங்களை கொடுப்பார். முராரி குப்தர் பக்தி சம்பந்தமான விஷயங்களை சொல்லும்போது நிமாய் பண்டிதர் சாஸ்திரங்கள்லேருந்து அதை ஏற்றிருந்தாமல் வேறு மாதிரி விளக்கங்கள்லாம் கொடுப்பார். இப்போ முராரி குப்தரை பிரமிச்சு போடுவார், இன்னும் இந்த பையன் இவ்வளவு பாண்டித்யம் உள்ளவனாக இருக்கான், ஆனால் இவன் வந்து பக்திக்கு சம்மந்தமாக எதுவுமே பேச மாட்டேங்கிறானே அப்படின்னு முராரி குப்தர் வேப்படைஞ்சுவார். சில சமயங்களில் முராரி குப்தர் என்ன சொன்னாலும் நிமாய் பண்டிதர் அதை ஜெயிக்கக்கூடிய அளவு தர்க்கம் உள்ளவராக இருந்தார். ஒரு காலகட்டத்தில் முராரி குப்தர் சொல்லிடுவார், நிமாய் உன் அளவுக்கு எனக்கு தர்க்கம் பண்ண தெரியாது, நான் உன்னோட சிஷன் ஆடுற நீயே எனக்கு சொல்லி கொடுத்துருன்னு சொல்லி முராரி குப்தர் அவரை சரணடைஞ்சிடுவார், அவருடைய பாதங்களை சரணடைவார். அப்போ நிமாய் வந்து சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிடுவார். இப்படி முராரி குப்தர், சில சமயம் ஸ்ரீவாஸ்தாகூரர் வரும்போது சில சமயம் நிமாய் வந்து அங்கே தர்க்கம் பண்ணுறதை பார்ப்பார். எண்ணற்ற வைஷ்ணவர் கூட பக்தர் கூட தர்க்கம் செய்கிறத ஸ்ரீவாஸ்தாகூரர் பார்த்தோன்னே ஸ்ரீவாஸ்தாகூரர் சொல்லுவார், நிமாய் நீ இவ்வளோ தூரம் சாஸ்திரம் படிச்சுட்டுருக்க, உனக்கு பாண்டித்யம் இருக்குங்கிறதுனால நீ இப்படியெல்லாம் வைஷ்ணவர்கிட்ட தர்க்கம் செய்யக்கூடாது, நீ வந்து இவ்வளோ படிச்சிருந்தும் வைஷ்ணவ தேர்த்துக்கலாம் உன்னுடைய கல்வியெல்லாம் வீண் தான், என்ன பிரயோஜனம், நீ வந்து வைஷ்ணவன் ஆகலைன்னா நீ பாண்டித்யம் உள்ளவனாக இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அப்போது நிமாய் ரொம்ப பணிவாக சொல்கிறார், நீங்கள் ஒரு சுத்த வைஷ்ணவர் சுத்த பக்தர், உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் அது நடக்கும், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க நாங்களாம் வைஷ்ணவன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாதங்களை சரணடைகிறார். எப்படி முராரி குப்தர் ஸ்ரீவாஸ்தாகூரர் இவங்க எல்லாருமே சில சமயங்களில் அந்த நிமாயோடைய செயல்களை பார்த்து நினைப்பதுண்டு, இந்த நிமாய் இந்த நவதீபத்திலே இந்த மூணு உலகத்திலையும் அந்த தர்க்கத்தில் ஜெயிக்கக்கூடிய யாரும் இருக்க முடியாது, அவ்வளோ பாண்டித்யம் இருக்குது, அவ்வளோ புத்தி கூர்மை இருக்குது, அவ்வளோ தேஜஸ் இருக்குது, இதெல்லாம் இருந்தும் இவர் ஒரு வைஷ்ணவராக இல்லையே, இவர் மட்டும் வைஷ்ணவர் ஆகிட்டார்னா, இந்த நிமாய் பண்டிதர் மட்டும் ஒரு சுத்த பக்தர் ஆகிட்டார்னா, இந்த நிமாய் பண்டிதர் மட்டும் ஒரு பக்தர் ஆகிட்டார்னா எவ்வளவு சுலபமாக எல்லோரும் கிருஷ்ண பக்தியில் கொண்டு வரலாம். அதனால் அவங்க எல்லாருமே பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்வாங்க, இந்த நிமாய் எப்படியாவது வைஷ்ணவத்துக்கு வரணும், எப்படியாவது கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்வாங்க. சில சமயங்களில் முராரி குப்தர் நிமாய் பண்டிதர் கங்கை கரை பக்கமாக வரும்பொழுது அங்கே முகுந்தவர் சந்திப்பார், முகுந்த தத்தா. ஸோ முகுந்தாவும் நிம்மாயும் ஒரே ஒன்றா படித்தவங்க தான், கங்கதாஸ் பண்டிதட்ட. அதனால் வேணுனே முகுந்தாட்ட போய் நிம்மாய் வந்து தர்க்கம் செய்வார். சில சமயங்களில் பயங்கரமான வாக்குவாதம் நாடும். முகுந்தா வந்து வைஷ்ணவத்தை வந்து உயர்த்தி பேசுவார், நிம்மாய் வந்து சாஸ்திரங்கள் நிறைய சாஸ்திரங்கள் வந்து நிறைய தத்துவங்களையும் தர்க்கங்களையும் பண்ணி அவரை வந்து முறியடிக்கணும்னு நினைப்பார். சில சமயங்களில் முராரிகுப்தர் முகுந்த தத்தா என்ன நினைப்பார்னா, இந்த நிம்மாய் சும்மா ஒரு கர்வம் பிடிச்சவர், இவர்கிட்ட போய் தர்க்கம் பண்ணுறதோட பேசாமல் அவர் வராருனாலே எல்லாரும் ஓடிடுவாங்க. சில சமயம் நிம்மாய் பண்டித வராருனா எந்த வயசோட ஒரு முன்னாடி வரமாட்டாங்க. ஓ நிம்மாயா, ஐயோ இன்னைக்கு அவர்த்த மாத்தா நம்ம நேரம் போயிடும், வேணா வீணா தர்க்கம் பண்ணி நம்ம நேரத்தை பிடிங்கிடுவார். நம்ம வைஷ்ணவ நம்ம வந்து பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யற நேரம்லாம் இந்த நிம்மாய் கூட தர்க்கம் பண்ணியே போடும் போல இருக்குன்னு நிம்மாய் இந்த தெருவா வரையாதான் அவங்க அடுத்த தெருவா ஓடிடுவாங்க. இப்படி ஒரு நாள் நிம்மாயத்துடைய நண்பர்களோட நடந்து வரும்போது முகுந்த தத்தா எதிர்த்த மாதிரி வந்துட்டு இருந்தார். நிம்மாயை பார்த்தோன்னே முகுந்த தத்தா ஓட ஆரம்பிச்சிடுவார். டேய் நிம்மாய் வரோம், ஐயோ அவர்கிட்ட பேசுனா நம்மளோட நேரம் எல்லாம் போடுவோம், தர்க்கம் பண்ணி ஜெயிக்கவும் முடியாது, இவர் வைஷ்ணவத்தவர் அவர் தப்பாக பேசுவார், வைஷ்ணவ தேர்தல்ற மாதிரி இவர்கிட்ட நேரம் வீண் தான் அப்படின்னு சொல்லிட்டு முகுந்த தத்தா நிம்மாய் வரும்போது அங்கேருந்து ஓடிடுவார். நிம்மாய் ஓடுறதை பார்த்தோன்னே சரி முகுந்த தத்தா ஓடிடுவார். இப்போ நிம்மாய் பார்த்தோன்னே ஏய் முகுந்தா முகுந்தா நில்லு நில்லு ஓடாத ஓடாத ஏன் பயந்து ஓடுற அப்படின்னு சொல்லும்போது காதலே எனக்கே முகுந்த ஓடிடுவார். அப்போது தன்னுடைய மாணவர்கிட்ட சொல்லுவார், ஏன் என்னை பார்த்து ஓடுறான் முகுந்த, ஏன் என்னை பார்த்து பயந்து ஓடுறான், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிம்மாய் சொல்லுவார், முகுந்தா கொஞ்ச தூரம் முன்னாடி ஓடிட்டு இருப்பார். அப்போ சொல்லுவார் நிம்மாய், முகுந்தா போறியா போ, இன்னைக்கு நீ என்னை பார்த்து ஓடுற இல்லை, நீ நாளைக்கு என்கிட்ட வருவே, நீ ஒரு நாள் நாளைக்கு என் காலில் விழுந்து விழுந்து நிம்மாய் நிம்மாய் என்னுடைய புகழை நீ பாட போற. அது மட்டும் இல்லை, இந்த நவதீபத்தில் பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள்லாம் இங்கே வந்து நவதீபத்தில் ஹரிநாமத்தை உச்சரித்து ஹரி ஹரி கௌரஹரி கௌரஹரி சொல்லிட்டு எல்லாரும் புனித நாமத்தை பாடுறதை நீ பார்க்க தான் போற. அது மட்டும் இல்லை, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இந்த நவதீபத்தில் எல்லாருமே நாமசங்கீர்த்தனை ஒழிக்க எல்லா இடத்துலையும் நாமசங்கீர்த்தனை ஒழிக்கிறது நீ பார்க்கத்தான் போற. அப்ப நீ தெரிஞ்சுக்கோ நான் எந்த அளவுக்கு ஒரு பக்தன், அப்ப நீ என்னுடைய நிலை என்னன்னு புரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி சைத்தன் மகாபிரபு சொல்லி சிரிக்கிறார். ஜாய் ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி ஜாய். ஸோ இப்படி முகுந்த தத்தா கூட சைத்தன் மகாபிரபு அன்பு பரிமாற்றம் பண்றார். ஸோ சைத்தன் மகாபிரபு முகுந்த தத்தாவோட அன்பு பரிமாற்றம் பண்ணிட்டு இப்படி இந்த நிம்மாய் பண்டிதர் ஒரு கர்வமுள்ள பண்டிதனை போல அந்த நவதீபத்தில் நடிச்சுட்டு இருந்தார். சில நேரங்களில் சைத்தன்ய மகாபிரபு கங்கை கரையில் குளிக்கிறதுக்காகவும் வருவதுண்டு. அப்போ ஒரு நாள் நிம்மாய் பண்டிட் கங்கையில் குளிச்சுன்னு வரும்போது ஒரு அழகான பொண்ணு, அவ்வளோ அழகு, அந்த 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 பொண்ணை பார்த்தா சாக்ஷாத் இந்த அதிர்ஷ்ட தேவதையான லக்ஷ்மியே முன்னாடி தோன்ற மாதிரி இருக்கும். அங்கே அவங்க கண்கள்லாம் வந்து தாமரை இதழ் போல விரிஞ்சிருக்கும். அவ்வளோ பவ்யமாக, அவ்வளோ அழகாக, அவ்வளோ பணிவாக கங்கையிலேருந்து தண்ணி எடுத்துன்னு வராங்க. அவங்க நேராக தண்ணி எடுத்து வந்துட்டு இருக்காங்க. நிம்மாய் போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. நிம்மாயோடைய அழகை பார்த்து அவங்க மயங்கிடுறாங்க, அவங்க அழகை பார்த்து நிம்மாய் மயங்கிடுறாரு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவி வல்லபாச்சாரியார் அப்படின்றவுடைய பொண்ணு, வல்லபாச்சாரியார்னு ஒரு பக்தர் இருந்தார், அவருடைய பொண்ணு தான் லக்ஷ்மி தேவி. ஸோ லக்ஷ்மி தேவி நிம்மாயை பார்த்தோன்னே இயல்பாகவே அவங்க மனதில் நிம்மாய் மேலே ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு ஏற்படுது. நிம்மாய்க்கும் லக்ஷ்மி தேவியை பார்த்தோடனே லக்ஷ்மி தேவி மேலோட இனம் புரியாத ஒரு அன்பு ஏற்படுது. இப்படி ரெண்டு பேருமே சந்திச்சுக்கும்போது நிம்மாய் சொல்கிறார், ஓ பெண்ணே, உன்னுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் அது பூர்த்தியாகும். இப்போ நீ என்னை நேரில் பார்த்துட்டுருக்க, நீ என்னை பார்க்கறதுனால உனக்கு என்ன வரவே கேள்வி நான் தரேன்னு சொல்லுவேன். உடனே லக்ஷ்மி தேவி நிம்மாயுடைய பாதங்களை வந்து சரணம் நமஸ்கரிக்கிறாங்க. அப்போது உன்னுடைய மனதில் என்ன விருப்பம் இருக்கோ அது நடக்கும் அப்படின்ட்டு நிம்மாய் போய்டுறார். ஸோ இந்த சமயத்தில் நிம்மாய் லக்ஷ்மி தேவியை சந்திக்கக்கூடிய இதே சமயத்தில் வனமாலி பண்டிட்னு ஒரு ஆச்சாரியர், இந்த வனமாலி பண்டிட் கௌர கணோ தேச தீபிகா அப்படிங்கிற புத்தகத்தில் வனமாலி பண்டிட் கிருஷ்ணலீலையில் ருக்மணிக்கும் கிருஷ்ணருக்கும் அந்த தூது போன பிராமணராக வர்ணிக்கப்படுறார். ருக்மணியோட செய்தி எடுத்துகிட்டு துவாரையில் கிருஷ்ணருக்கு வந்த சொன்ன பிராமணர் தான் சைத்தன்யலீலையில் வனமாலி பண்டிதராக வந்திருக்கார். அதே சமயம் விஸ்வாமித்ர முனி சீதாராமோடைய விவாகத்துக்கு முக்கியமான காரணம், சீதாராம் விவாகத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார். அந்த விஸ்வாமித்ர முனிவரே அந்த பிராமணரே இங்கே வனமாலி பண்டிதராக வந்ததாக கௌர கண தேச தீபிகா புத்தகத்தில் கவிகர்ண பூர்ணர் வர்ணிச்சிருக்கார். ஸோ இப்படி இந்த வனமாலி பண்டிட் சச்சி மாதாவை சந்திக்கிறதுக்காக வராங்க. ஸோ வனமாலி பண்டிட் சொல்கிறார், ஒரு பிராமணர் இருக்கார் வல்லபாச்சாரியர், அவர் ரொம்ப ஏழ்மையானவர் தான், ஆனால் ஏழ்மையினால் அவர் வெறுத்துற வேண்டாம், அவருக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு சாக்ஷாத் அதிர்ஷ்ட தேவதை மாதிரியே இருப்பாள், அந்த பொண்ணு நிம்மாய்க்கு எந்த விதத்திலையும் குறைந்தவ கிடையாது. ஸோ தயவுசெய்து சச்சி மாதா, உங்கள் பையனுக்கும் நீங்கள் வரம் பார்க்கக்கூடிய சமயம் வந்துருச்சு, நீங்கள் ஏன் வந்து நிம்மாய்க்கு வந்து லக்ஷ்மி பிரியாவை திருமணம் செய்ய வைக்கக்கூடாது அப்படின்னு வனமாலி கேட்குறேன். அப்போது சச்சி மாதா சொல்கிறார், நான் இப்போ அதை பற்றி ஒன்றும் சிந்திக்கலை, சமயம் வரும்போது பார்க்கலாம், என்னை இப்போ நீ தொந்தரவு பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சச்சி மாதா உள்ளப்படுவாங்க. ஸோ வனமாலிக்கு ரொம்ப வருத்தமாயிடும், என்னடா அது இது இந்த விவாகம் நடக்காமல் போயிடுமோ அப்படின்ட்டு வனமாலி சச்சி மாதா வீட்டிலேருந்து வெளியே வர்றார். அப்படி வரும்போது வர வழியில் அவர் சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கிறார், நிம்மாய் பண்ணிட்டு சந்திக்கிறார். நிம்மாய் கேட்குறார், ஓ பிராமணரே, ஏன் இன்றைக்கி ரொம்ப வருத்தமாக இருக்கீங்க, என்ன நடந்தது? அப்போ நடந்த விஷயங்களை சொல்கிறார். இந்த மாதிரி நான் வந்து உங்கள் அம்மாட்ட பேச போனேன், அம்மா சம்மதிக்கல, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி கவலை விடுங்க, நீங்கள் போங்கண்ணா. எப்படி வனமாலி பண்டிட் ரொம்ப வேதனை பண்ணிட்டு போகிறார். அப்போ சைத்தன்ய மகா நிம்மாய் பண்டிதை தன்னுடைய வீட்டுக்கு வர்றார். வந்தோடனே சச்சி மாதிரி சொல்கிறார், அம்மா நீயே வனமாலி பண்டிதோடைய அந்த இதை ஏற்றுக்கூடாது, வனமாலி பண்டிட்டு வந்து நல்லதானே சொல்லியிருக்காரு, நீ யோசிச்சு பாறேன் அப்படின்னு சொல்லி நிம்மாய் பண்டிதர் உள்ள போடுறார். அப்போ சச்சி மாதா புரிஞ்சுன்றார், நிம்மாய் பண்டிதர் திருமணத்துக்கு ஒத்துன்றாருன்னு. இப்போ நிம்மாய் பண்டிதருக்கு விருப்பமான உடனே, விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே சச்சி மாதா ரொம்ப சந்தோஷமாக வனமாலி பண்டிதர் கூப்பிட்றார். என் வனமாலி பண்டிட் ரொம்ப சந்தோஷமாக நிம்மாய் பண்டிதருக்கும் லக்ஷ்மி பிரியாவுக்கும் விவாகத்தை ஏற்பாடு செய்கிறார். ஸோ லக்ஷ்மி பிரியா மாதாஜியோடைய அப்பா வல்லபாச்சாரியார். வல்லபாச்சாரியார் கிருஷ்ணலீலையில் பீஷ்மகா, பீஷ்மகாங்கிறவங்க ருக்மிணியுடைய தகப்பனார். அதே மாதிரி ஜனக மகராஜ், ராமலீலையில் ஜனக மகராஜராக வந்தவரும் கிருஷ்ணலீலையில் பீஷ்மகராக வந்தவரும் தான் இப்போ சைத்தன்ய லீலையில் வல்லபாச்சாரியராக வந்திருக்கார். ஸோ வல்லபாச்சாரியர் தன்னுடைய பொண்ணை நிம்மாய் பண்டிதர் கொடுக்கறது ரொம்ப ஆனந்தமடைகிறார். ஏன்னா நிம்மாய் பண்டிதர் எந்த விதத்திலும் சாஸ்திர தர்க்கத்திலும் சரி, அவருடைய பாண்டியத்திலும் சரி, அவருடைய அழகிலும் சரி, எந்த விதத்திலும் நிம்மாய் பண்டிதர் குறைந்தவரில்லை. அப்பேற்பட்ட ஒரு மகா புருஷருக்கு என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொடுத்து நான் ரொம்ப பாக்கியம் செய்திருக்கேன்னு வனமாலி பண்டிதர் வல்லபாச்சாரியர் ரொம்ப திருப்தி அடைஞ்சார். அதே சமயம் வல்லபாச்சாரியருக்கு என்ன ஒரு வருத்தம் இருந்ததுன்னா, எனக்கு கன்னியாதானம் செய்வதற்கு கொடுக்கும்போது எனக்கு எந்த விதமான தௌரியம் எந்த விதமான சொத்து என்கிட்ட கிடையாது, என்கிட்ட சில ஹரிதாக்கின்னு சொல்கிற ஒரு பழம் உண்டு, அந்த ஹரிதாக்கி பழம் தான் அவர் இருந்தது. அவர் சொன்னார், என்னட்ட வந்து வரதட்சணையாக கொடுக்கறது ஒன்றும் இல்லை, என்கிட்ட இந்த ஹரிதாக்கி பழம் தான் இருக்குது, இதை அவங்க ஏற்றுருவாங்களா அப்படின்னு வல்லபாச்சாரியர் கேட்டார். அப்போது சச்சி மாதாவும் ரொம்ப அன்போடு ஏற்றுக்கிறாங்க. இப்படி வெறுமனே இந்த ஹரிதாக்கி பழத்தை மட்டும் கொடுத்து நிம்மாய் பண்டிதருக்கும் விஷ்ணு பிரியா சாரி லக்ஷ்மி தேவி மாதாஜிக்கும் திருமண விவாகம் நடந்தது. ரொம்ப விமர்சையாக ரொம்ப ரொம்ப அற்புதமாக நடந்தது. ஒருத்தர் ஒருத்தர் அந்த விவாகத்தில் வந்து எவ்வளோ அழகாக நடந்ததுங்கிறத பிருந்தாவனதாஸ்தா கூட தன்னுடைய சைத்தன்ய பாகவத புத்தகத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இந்த விவாகம் வந்து நிம்மாய் பண்டிதருக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் நடந்த விவாகம் ஒரு சாதாரண பௌதிக திருமணம் கிடையாது, பௌதிக லோகத்தில் நடக்கக்கூடிய கல்யாணம் மாதிரி கிடையாது. இந்த விவாகம் வந்து ரொம்ப ரொம்ப மங்களமானது. வெறுமனே யார் ஒருத்தர் நிம்மாய் பண்டிதருக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் நடந்த விவாகத்தை கேட்குறாங்களோ தெரிஞ்சுக்கிறாங்களோ நினைக்கிறாங்களோ அவங்க எல்லா விதமான பௌதிக கட்டுகள்லேருந்து விடுபடுவாங்க, எல்லா விதமான பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடுவாங்க, அவங்க எப்பவுமே ரொம்ப ஆனந்தம் அடைவாங்க அப்படின்னு விருந்தாவன தாஸ் அவர்கள் சொல்கிறார். ஜாய் ஸ்ரீ நிம்மாய் பண்டிட் கி ஜெய் ஹோ, ஜாய் ஸ்ரீ லக்ஷ்மி பிரியா மாதாஜி கி ஜெய் ஹோ. எப்படி லக்ஷ்மி பிரியா மாதாஜிக்கும் நிம்மாய் பண்டிதருக்கும் விவாகம் ஏற்பட்டது. அப்புறம் அவங்க பல்லக்கில் வச்சுட்டு அவங்கள வந்து சச்சி மாதாவோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க வீட்டில் வந்தோடனே அவங்க இவங்க ரெண்டு பேரும் நித்தியமான தம்பதிகள் தான், நிம்மாய் பண்டிதரும் லக்ஷ்மி தேவியும். அதில் எந்தளவுக்கு எல்லளவும் சந்தேகம் கிடையாது. இப்படி நிம்மாய் பண்டிதரும் லக்ஷ்மி தேவியும் நவதீபத்தில் நுழையும் போது அங்கே உள்ள பெண்கள்லாம் பிரமிச்சு போடுறாங்க. ஒரு பொண்ணு சொல்கிறா, ஹே இந்த நிம்மாய் பண்டிதரும் லக்ஷ்மி அந்த பொண்ணையும் பாரு, ரெண்டு பேரும் சங்கரனும் பார்வதியும் வர மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறா. இன்னொரு பொண்ணு சொல்கிறா, இல்லை இல்லை இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா இந்திரனும் சச்சியும் வர மாதிரி இருக்குன்னு சொல்கிறா, சச்சி தேவியும் இந்திரனும் வர மாதிரி. இன்னொரு பொண்ணு, இல்லை இல்லை இந்த பொண்ணு பார்த்தா நாராயணன் லக்ஷ்மியும் வர மாதிரி இருக்காங்க, அது பாரு அது நாராயணன் இது லக்ஷ்மி அப்படின்னு அங்கே ஓரொரு அந்த நவதீபத்தில் உள்ள ஓரொரு பெண்களும் நிம்மாயும் லக்ஷ்மி தேவி வரும்பொழுது அவங்க தேவலோகத்தில் உள்ள அந்த தம்பதிகளை நினச்சிருந்தாங்க. சிலர் சொன்னாங்க சச்சியும் இந்திரனும் வராங்கன்னு, சிலர் சொன்னாங்க சிவனும் சதியும் வராங்கன்னு, சிலர் சொல்கிறாங்க நாராயணனும் லக்ஷ்மி வராங்கன்னு. எப்படியானாலும் இந்த லக்ஷ்மி நாராயணன், அந்த நாராயணன் தான் இப்போ கௌர நாராயணன் வந்திருக்கார், அந்த சாக்ஷாத் லக்ஷ்மி தேவி தான் இப்போ லக்ஷ்மி பிரியா தேவியாக வந்திருக்காங்க. அதில் எந்த அளவுக்கும் சந்தேகம் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு நித்தியமான தம்பதிகள் நவதீபத்தில் இருந்து ரொம்ப அற்புதமாக லீலைகள் பண்ணாங்க. வெறுமனே இந்த லீலைகளை கேட்கறதுனாலே ஒருத்தர் வந்து எல்லா பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபட முடியும்னு விருந்தாவன சாக்குரர் ரொம்ப புகழ்ந்து சொல்கிறார் சைத்தன்ய மகாபிரபு விவாகத்தை. ஸோ எப்படி சைத்தன்ய மகாபிரபு லக்ஷ்மி பிரியா தேவியை மணந்துன்றார். மணந்துன்றதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல சைத்தன்ய மகாபிரபு கிழக்கு வங்காளத்துக்கு யாத்திரை போறார், தன்னுடைய மாணவர்களோட கிழக்கு வங்காளத்துக்கு யாத்திரை போறார். அப்படி அவர் கிழக்கு வங்காளத்துல யாத்திரைக்கு போகும்போது போன சமயத்துல கிழக்கு வங்காளத்துல சைத்தன்ய மகாபிரபு வந்து இலக்கணம் படிக்க போறாரு, இலக்கணம் சொல்லிக் கொடுக்க போயிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே எண்ணற்ற மாணவர்கள் நிம்மாயை சந்திக்கிறதுக்காக அங்க வந்தாங்க. நிறைய பேர் அவர்கிட்ட வந்து சாஸ்திரங்கள் படிச்சுக்கிறாங்க. நிம்மாயோடைய பாண்டித்யம், நிம்மாவுடைய தேஜஸ், நிம்மாவுடைய அழகை பார்த்து அவ்வளவு பேரும் கிழக்கு வங்காளத்துல எண்ணற்ற மாணவர்கள் நிம்மாயத்தை பாடம் படிக்கிறதுக்காக வராங்க. அவங்க நிம்மாய் அங்க வந்ததுல பிரமிச்சு போடுறாங்க, அவர் அழகு கண்டு, அவருடைய தேஜஸ், அவருடைய இதெல்லாம். சரி, அப்படி நிம்மாயை கொஞ்ச காலம் அங்க அவர் லீலை புரிகிறார். அந்த சமயத்துல நவதீப கிழக்கு வங்காளத்துல ஈஸ்ட் பெங்கால தபான் மிஸ்ரான்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார். தபான் மிஸ்ரர் ரொம்ப காலமா அவருக்கு ஒரு எண்ணம், என்ன ஒரு தேடுதல், ரொம்ப காலமா அவருக்கு ஒரு தேடுதல் இருந்தது. என்ன தேடுதல்னா, அவருக்கு உண்மையான தத்துவம் என்ன, வாழ்க்கையோட இறுதி லட்சியம் என்ன, யாரை அடையணும், வாழ்க்கையோட இறுதி லட்சியத்தை எப்படி அடையணும், மனித வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன, இது மாதிரி பல கேள்விகளுக்கு அவர் பதில் தேடி இருந்தார். அது எதுக்குமே சரியான பதில் கிடைக்காம பல பல யோகிகள், பல பல ரிஷிகள், பல பல பண்டிதர் எல்லாம் சந்திச்சிருந்தார். யாருமே அவருடைய கேள்விக்கு சரியான விளக்கம் கொடுக்க முடியல. ரொம்ப நாள் அந்த தபான் மிஸ்ரர் இதுக்கான பதில் தேடி இருந்தார். அப்போ சில ஆட்கள், சில பண்டிதர்கள் பிராமணர் வந்து சொன்னாங்க, உங்க கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் கிடைச்சிரும், இங்க நிம்மாய் பண்டிதர் வந்திருக்கார், நிம்மாய் பண்டிதரை வந்து யாரும் தர்க்கத்துல ஜெயிக்க முடியாது, அவர் அவ்வளவு சாஸ்திரம் தெரிஞ்சவர், நீங்க உங்க கேள்வியை அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தபான் மிஸ்ராக நிம்மாய் பண்டிதருக்கு அனுப்புறாங்க. அப்போ நிம்மாய் பண்டிதரை வந்து தபான் மிஸ்ரர் சந்திக்கிறார். சந்திச்சோடனே தபான் மிஸ்ரர் கேட்கிறார், இந்த வாழ்க்கையோட லட்சியம் என்ன, யாரை அடையணும், இந்த மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்ன, எப்படி நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியும், அதுக்கு என்ன மார்க்கம், இப்படிலாம் பல கேள்விகளை வந்து தபான மிஸ்ரர் நிம்மாயிட்ட கேட்கிறார். நிம்மாய் பண்டிதர் சொல்றார், சைத்தன்ய மகாபிரபு நிம்மாய் பண்டிதர் சங்கீர்த்தன இயக்கத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே தபான மிஸ்ருக்கு இந்த உபதேசங்களை கொடுக்கிறார். அப்படின்னா அவர் எப்பவுமே அதுக்காக தான் வந்திருக்கார், குறிப்பிட்ட காலத்துல சில லீலைகளை அவர் புரியிறார். ஸோ இந்த இடத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய நோக்கத்தை தபான மிஸ்ருக்கு வெளிப்படுத்துறார். ஓ தபான் மிஸ்ரே, மனித வாழ்க்கையில் ஒரே லட்சியம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அடையிறதா, அவருக்கு பக்தி தொண்டு செய்யறதா, அவருடைய புனித நாமங்களை உச்சரிக்கிறதா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஒரு புனித நாமத்தின் இந்த திருநாமம் தான் நம்மளை வந்து எல்லா விதமான பிறப்பிறப்பு சக்கரத்திலும் பௌதிக துன்பத்திலிருந்து விடுவிக்கக்கூடியது. அதான் நீங்க தொடர்ந்து ஹரியோட நாமத்தை உச்சரிங்க அப்படின்னு சொல்றார். சைத்தன்யா அப்படி அறிவுரை ஏற்றுன்றது தபான் மிஸ்ரர் ரொம்ப ஆனந்தம் அடைகிறார். தபான் மிஸ்ரர் சொல்றார், நிம்மாய் நானும் உங்க கூட வந்துடுறேன், எனக்கு இந்த இடம் வேண்டாம், நான் எப்பவுமே உங்க கூட இருக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தபான் மிஸ்ரர் நிம்மாய் தன்னுடைய கூட்டின் போக சொல்லணும் அவர்கிட்ட வேண்டிக்கிறார். அப்போ நிம்மாய் சொல்றார், தபான் மிஸ்ரே இப்ப நீங்க என் கூட வர வேண்டாம், நீங்க வாரணாசி போயிடுங்க, நீங்க வாரணாசியில் போயிடுங்க, பின்னாடி ஒரு சமயத்துல நானே அங்கே வருவேன், அப்போ நான் கூட அன்பு பரிமாற்றம் செய்வேன் சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு அறிவுறுத்துறார். அப்படின்னா பின்னாடி சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு தபான் மிஸ்ரர் வீட்டில் தான் போய் தங்க போறார் வாரணாசிலிங்கிறத அவருக்கு குறிப்பால் உணர்த்துறார். அதனால நீங்க வாரணாசி போயிடுங்கன்னு சொல்லி அவர் அறிவுறுத்துறார். அங்க வாரணாசியில சந்திரசேகர் ஆச்சாரியன் ஒருத்தர் இருக்கார், அவரும் சுத்த பக்தர், அவர் கூட நீங்க சங்க எடுத்துருங்க, நீங்க அங்க இருங்க, பிற்காலத்தில் நான் வருவேன் சொல்றார். அப்ப தபான் மிஸ்ரர் அவருடைய சின்ன பையன் ரகுநாத் பட்ட கோஸ்வாமி, ரகுநாத் பட்ட கோஸ்வாமியும் அவருடைய அப்பா தபான் மிஸ்ரர் அவருடைய அம்மா எல்லாருமே வந்து சைத்தன்ய மகாபிரபு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்க வாரணாசி புறப்படுறாங்க. சைத்தன்ய மகாபிரபு கிழக்கு வங்காள லீலைகளில் நிறைய சொல்லலாம், குறிப்பாக இந்த ஒரு கருணை, இந்த ஒரு அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்கும் சொல்லலாம். இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு லீலைகளை யார் தான் புரிஞ்சிக்க முடியும். இப்படி சைத்தன்ய மகாபிரபு கிழக்கு வங்காளத்தில் இருந்தப்போ லக்ஷ்மி பிரியா, லக்ஷ்மி தேவி லக்ஷ்மி பிரியா சைத்தன்ய மகாபிரபு பிரிவு தாங்க முடியாமல் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அந்த பிரிவுங்கிற ஒரு சர்பம் அவங்களை தீண்டியது, குறிப்பாக அவங்க இந்த உலகத்தை விட்டு போனது சர்பம் தீண்டி போனது, சர்பத்தினால் தாக்கப்பட்டு போனாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் அதை வந்து ஆத்மீய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது சைத்தன்ய மகாபிரபுடைய பிரிவுங்கிற சர்பம் அவங்கள வாட்டியது. அந்த ஒரு அவருடைய பிரிவு தாங்க முடியாமல் லக்ஷ்மி தேவி திரும்பவும் அவருடைய லீலையில் இந்த இங்கே பூலோக லீலையை முடிச்சுட்டு அவங்க நித்தியமான லீலையில் போயிடுறாங்க. சைத்தன்ய மகாபிரபுக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் நித்தியமான லீலை இருக்குது. சைத்தன்ய மகாபிரபு இங்கே தோன்றினப்போ லக்ஷ்மி தேவி இங்கே தோன்றினாங்க. ஆனால் குறுகிய காலத்திலே சைத்தன்ய மகாபிரபு பிரிவு தாங்க முடியாமல் அவங்க திரும்பவும் அவருடைய நித்தியமான லீலையில் போய் பங்கெடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி லட்சுமி தேவி பிரிந்த துக்கத்தில் எல்லாரும் இருக்கும்போது சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுளை அறிந்துட்டு திரும்பவும் கிழக்கு வங்காள யாத்திரையை முடிச்சுட்டு அவர் நவதீபத்தில் வரார். நவதீபத்தில் வந்து தன்னுடைய அம்மாவை சமாதானப்படுத்துறார், சமாதானப்படுத்துகிற அவர் வீட்டில் தங்கியிருக்கார். அப்போது நவதீபத்தில் சைத்தன்ய நிம்மாய் பண்டிதர் தங்கிட்டு இருக்கும்போது இன்னொரு அற்புதமான லீலை, அந்த லீலைகளை வர்ணிக்கிறதுக்கு ஆயிரம் இதழ்கள் வேணும். ஒரு சமயம் அத்வைதாச்சாரியர் தன்னுடைய வீட்டில் விஷ்ணுவுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். அவருடைய ஆல்டரில் பூஜை பண்ணிட்டு போது ஒரு நபர், அவர் அவ்வளவு தேஜஸ், தன்னுடைய தேஜஸ் எல்லாம் மறைச்சிட்டு அத்வைதாச்சாரிய பூஜையில் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பார். அத்வைதாச்சாரி பூஜை பண்ணிட்டு போது திரும்பி பார்க்கிறார், பார்த்தா யாரோ ஒரு சாது வந்திருக்காரு. அவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அவர் ஒரு சாது, அவருடைய அவருடைய உடலிருந்து வரக்கூடிய தேஜஸ் பார்த்தா ஒரு சாது மாதிரி தான் தெரிகிறார். ஆனால் இவர் வைஷ்ணவராக இருக்குமோ இல்லை என்ன யாருன்னு தெரியலையே அப்படின்னு பார்க்குறேன். அவரே சத்தம் இல்லாமல் அங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார் அத்வைதாச்சாரியுடைய வீட்டில். அப்போது அந்த சமயத்தில் முகுந்த தத்தா அங்கே வரார். முகுந்த தத்தாவும் மற்ற பக்தர்கள் அங்கே வரும்போது அவங்களும் இந்த சாதுவை சந்திக்கிறாங்க. இவர் யார், இன்னைக்கு புதுசாக வந்திருக்காரு இந்த இடத்துக்கு, அத்வைதாச்சாரிய வீட்டில் எப்போ சத்தங்கம் நடக்குங்கிறது எப்படி இவருக்கு தெரியும், இவர் எங்கிருந்து வந்தார், இவர் என்ன அவர் கேட்குறாங்க. ஓ சாதுவே, நீங்கள் யார், எங்கிருந்து வந்திருக்கீங்க? நான் ஒரு வழிப்போக்கன், எனக்குன்னு எதுவுமே தெரியாது, எனக்கு தெரிஞ்சது ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து பக்தருடைய சங்கம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். இங்கே வந்து என்ன தூய, நான் ஒரு ரொம்ப கீழான ஆத்மா, நான் ஒரு கட்டுண்ட ஆத்மா, நாங்கள் இந்த பக்தருடைய குலாமிலேருந்து நான் சுத்தமடைவேங்கிறதுக்காக இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா. இப்போ பேசிட்டு இருக்கும்போது என்றைக்குமே வந்து ஒரு 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 உன்னதமான வைஷ்ணவர் தன்னை மறைச்சிக்கணும்னு நினச்சா கூட அவங்களால அவங்கள மறைச்சிக்க முடியாது. ஒரு சுத்த பக்தர், ஒரு 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 ஒருத்தன் வந்து பகவான் மேலே தூய்மையான பக்தியில் உன்னதமான பிரேமத்தில் இருக்கக்கூடியவன் என்ன சூழ்நிலையும் தன்னை அவனால் மறைச்சிக்க முடியாது. அவங்க முயற்சித்தாலும் அவனால் தன்னை மறைச்சிக்க முடியாது. ஸோ எப்படி அவர் தன்னை மறைச்சின்றார். அந்த சமயத்தில் முகுந்தா என்ன பண்ணுறாருன்னா, பாகவதத்திலிருந்து ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்களை, கிருஷ்ணோடைய லீலைகள், கிருஷ்ணோடைய அழகு, கிருஷ்ணோடைய செயல்கள், அவருடைய அவருக்கும் பக்தருக்கும் நடக்கிற அன்பு பரிமாற்றங்களை ரொம்ப அற்புதமாக பாடுறார். ஸோ முகுந்தா அவ்வளவு அழகாக பாடக்கூடியவர். முகுந்தாவுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகமும் கல் கூட கரைஞ்சிரும். முகுந்தாவுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த அந்த கீர்த்தனத்தை கேட்டால், அந்த ஸ்லோகங்களை கேட்டால் எப்பேற்பட்டவனும் வந்து உருகிடுவோம். அப்படி இருக்கும்போது இந்த வைஷ்ணவனால் எப்படி தன்னை மறைச்சிக்க முடியும்? அவர் வந்து கிருஷ்ணாங்கிற நாமத்தை கேட்டது மாத்திரத்தில், அந்த பாவத்துடைய ஸ்லோகத்தை கேட்டது மாத்திரத்தில் அப்படியே இங்கே மூர்ச்சி அழைத்து விழுந்துறார். சில சமயம் சிரிக்கிறார், சில சமயம் அழறார், சில சமயம் அவர் தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாமல் உருள்றார், கரள்றார். என்ன சொல்கிறதுனா, ஒரு மகாபுருஷருக்கு உண்டான அந்த அஷ்ட சாத்விக பாவத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிரமிச்சு போடுறாங்க. அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இவர் ஈஸ்வரப்புரியா இருக்குமோ, இவர் ஈஸ்வரப்புரி தான், இப்போ தன்னை மறைச்சிட்டு இருக்காரு அவர். எல்லாரும் கண்டுபிடிச்சிடுறாங்க, நீங்கள் ஈஸ்வரப்புரி தானே, இப்போ தன்னை அவரால் மறைச்சிக்க முடியல. நான் ஈஸ்வரப்புரி தான், ஈஸ்வரப்புரி தான். உடனே எல்லாரும் அவருக்கு அவர் அவர் அவர்கிட்ட ரொம்ப அன்பு பரிமாற்றம் செய்கிறாங்க. இப்படி ஈஸ்வரப்புரி அத்வைத ஆச்சாரிய வீட்டுக்கு வந்திருந்தார் நவதீபத்தில். அப்போ ஈஸ்வரப்புரி அங்கே வந்திருந்தப்போ கொஞ்ச காலம் அங்கே நவதீபத்தில் தங்கியிருந்தார். சில சமயங்களில் அவர் அவர் எப்பவுமே ஈஸ்வரப்புரி ரொம்ப உன்னதமான நிலையில் இருக்கக்கூடியவர். சில சமயங்களில் கங்கை கரையை பக்கம் போயிட்டு கிருஷ்ணோடைய நாமங்களை உரத்த குரலில் பாடுவார். சில சமயம் நர்த்தனம் செய்வார். சில சமயம் ஒரு பித்து பிடித்தவனை போல, ஒரு தன்னை மறந்தவனை போல இங்கேயும் அங்கேயும் நவதீபத்தில் பல இடங்களில் போயிட்டு இருந்தார். அவர் சில சமயங்களில் கோபிநாத ஆச்சாரியர் அவருடைய வீட்டில் தங்கியிருந்தார். கோபிநாத ஆச்சாரியர் சர்வம் பட்டாச்சாரியுடைய உறவு முறையில் வரக்கூடியவர், அவருடைய சித்தப்பா பையனாக வரக்கூடியவர். ஸோ கோபிநாத ஆச்சாரியுடைய வீட்டில் சில சமயம் தங்கியிருந்தார், சில சமயம் அத்வைதாச்சாரிய சத்சங்கத்தில் போய் கலந்துடுவார். ஸோ இப்படி ஈஸ்வரபுரி ஒரு நாள் கங்கை கரை பக்கமாக வரும்போது எதிர்த்த மாதிரி நிமாய் பண்டிதர் வர்றார். ஸோ நிமாய் பண்டிதர் ஈஸ்வரபுரி முதல் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ளே இடம் புரியாத ஒரு அன்பு பரிமாற்றம். நிமாய் முதல் ஈஸ்வரபுரியை சந்திக்கிறார். ஈஸ்வரபுரியும் முதல் நிமாய், உண்மையில் இவங்க ரெண்டு பேருமே நித்தியமானவர்கள். நிமா ஈஸ்வரபுரிய நித்தியமான எஜமானன், ஈஸ்வரபுரி நித்திய நிமாயோட நித்தியமான சேவகர். ரெண்டு பேரும் முதல் முதல் சந்திக்கும் போது அவங்களுக்கு இன்னும் புரியாத ஒரு அன்பு பரிமாற்றம் ஏற்படுது. ஈஸ்வரபுரி கேட்குறார், நீங்கள் யார்? அண்ணன் அந்த கூட இந்த மாணவர்லாம் சொல்கிறாங்க, ஓ இவர் தான் நிமாய் பண்டிட், ஓ இவர் தான் நிமாய் பண்ணிட்டா, ஓ நீங்கள் தான் நிமாய் பண்ணிடா, உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் ரொம்ப இது பண்ணுவீங்க, சாஸ்திரம் படிச்சிருக்கீங்க, எல்லாம் தெரியணும். நிமாய் ரொம்ப ரொம்ப பணிவாக சொல்வார், எல்லாம் தங்களுடைய ஆசீர்வாதம், உங்களை சந்தித்தது நான் ரொம்ப பாக்கியம் அடையணும், நீங்கள் தயசது எங்கள் வீட்டுக்கு வந்து அமுதவள் உட்கலன் எங்கள் வீட்டில் பிரசாதம் சாப்பிட்ணும் சொல்லி நிமா ஈஸ்வரபுரியிட்ட வேண்டின்றார். ஸோ ஈஸ்வரபுரியும் நிமாயோட வேண்டுதல் ஏற்றுன்றார். அப்போ ஈஸ்வரபுரி நிமாயை வந்து ஈஸ்வரபுரி அதோடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வரார். சச்சி மாதா தன்னை கையாலே உணவு பிரசாதம் தயார் பண்ணி ஈஸ்வரபுரிக்கு பரிமாறுறாங்க. அந்த டைமில் ஈஸ்வரபுரியும் நிமாய் பண்டிதரும் கிருஷ்ணலீலையில் குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கிறாங்க. நிம்மாய் பண்டிட் ஈஸ்வரபுரியோட வாயிலிருந்து கிருஷ்ணோடைய அமிர்தங்களை சுவைக்கிறார். ரொம்ப அற்புதமாக ஈஸ்வரபுரி வந்து நிம்மாயிட்ட கிருஷ்ண கதைகளை பேசிட்டு ரெண்டு பேருமே தங்களை மறந்து கிருஷ்ணலீலையில் மூழ்கி போயிடுறாங்க. ஸோ இப்படி நிம்மாய் பண்டிதர் ஈஸ்வரபுரிய சங்கத்தை எடுத்துன்றார். ரெண்டு பேரும் அன்பு பரிமாற்றம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வர்புரி நவதீப்பில் இருந்தப்போ ஒரு நாள் அவர் கதாதர பண்டிதை சந்திக்கிறார். கதாதர பண்டிதர் எப்பவுமே அவருடைய கண்கள் கிருஷ்ண பிரேமங்கிற கண்ணீரால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். எப்பவுமே அவர் பகவானை நாமத்தை உச்சரிச்சுட்டு இருப்பார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. எப்பவுமே அவர் புனித நாமத்தை பாடிட்டு இருப்பார். எப்பவுமே அவர் கிருஷ்ணனுடைய ஸ்மரணத்திலே இருப்பார். அப்படி கதாதர் வந்து எப்பவுமே கிருஷ்ண பிரேமத்தில் இருக்கிறதுனால அங்குள்ள எல்லா வைஷ்ணவருக்கும் கதாதர் தான் உயிர். அந்த மாதிரி ஈஸ்வரபுரிக்கும் கதாதர் மேல அன்பு இருந்தது. அப்போ ஒரு நாள் கதாதர பண்டிதரும் ஈஸ்வரபுரியை சந்திக்கும்போது கதாதர பண்டிதர் அவர் கிருஷ்ண லீலாமிர்தம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். கிருஷ்ணனுடைய லீலைகளை ரொம்ப அழகாக வர்ணிக்கக்கூடிய அந்த புத்தகம். அந்த கிருஷ்ண லீலாமிர்தத்தை வந்து ஈஸ்வரபுரிய கதாதருக்கு போதிக்கிறார். அந்த புத்தகத்துடைய காப்பி அவருக்கு கொடுக்கிறார். கதாதரன் ரொம்ப அன்போடு வாங்கிட்டு அவர்கிட்டருந்து கிருஷ்ணனுடைய லீலைகளை கேட்டுன்றார். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நிமாய் பண்டிதரை ஈஸ்வரபுரி சந்திக்கிறார். அப்போ ஈஸ்வரபுரி சொல்றார், நிமாய் பண்டிட், நீங்கள் ஒரு பெரிய ஸ்காலர், நீங்கள் ஒரு பெரிய பண்டிதர், நான் வந்து இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் கிருஷ்ண லீலாமிர்தம்னு, இதில் ஏதாவது பிழை இருந்தால் நீங்கள் திருத்தி கொடுங்களேன், இதில் ஏதாவது பிழை இருந்தாலோ குறை இருந்தாலோ நீங்கள் அதை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை கொண்டு வந்து ஈஸ்வரபுரி நிமாய் பண்ணிட்டு ரொம்ப பணிவாக ரொம்ப அன்போடு அதை சமர்ப்பிக்கிறார். இப்போ நிமாய் சொல்கிறார் ரொம்ப அற்புதமாக, ஓ பாகவதரே, ஓ பரம பாகவதரே, உங்களுடைய புத்தகத்துக்கு யாராவது குறை சொல்கிறாங்கன்னா அவன் முதல் தரமான முட்டாளாக இருக்கணும். அவன் வந்து அதுக்கு உங்களுக்கு அபராதம் செய்கிறதா தான் அர்த்தம். யார் ஒருத்தன் வந்து வைஷ்ணவன் எழுதிய சாஸ்திரத்துக்கு வந்து அர்த்தம் கப்பிக்கிறானோ தவறு கண்டுபிடிக்கிறானோ அவன்கிட்ட தான் தவறு இருக்குது. உங்ககிட்ட ஒரு தவறும் கிடையாது. உங்ககிட்ட ஒரு தவறும் இல்லாத இருக்கும்போது உங்களுடைய புத்தகத்தில் எப்படி தவறு இருக்க முடியும்? அப்படி ஒரு வைஷ்ணவன் எழுதிய புத்தகத்தில் ஒருத்தன் தவறு கண்டுபிடிக்கிறான்னா அவன்கிட்ட தான் தவறு இருக்கே தவிர அந்த புத்தகத்தில் எந்த பிழையும் இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு வைஷ்ணவன் எழுதுறது வந்து அவனுடைய கருத்தை சொல்கிறவனோ அதுக்கு தவறு கண்டுபிடிக்கிறனோ நிறையது தான் சொல்லுவான். அப்படி இருக்கும்போது நான் எப்படி என்னுடைய பாண்டித்தியத்தை வச்சு நான் எப்படி உங்களுக்கு உங்கள் புத்தகத்துக்கு நான் வியாக்கணம் கொடுக்க முடியும்? நான் எப்படி அதில் தவறு கண்டுபிடிக்க முடியும்? அது மாபெரும் குற்றமாச்சு, அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நிமாய் பண்டிதர் ரொம்ப பணிவோடு சொல்கிறேன். ஸோ எப்படி நிமாய் பண்டிதர் தன்னுடைய பக்தர்கள் என்ன சொல்கிறாரோ அதை வந்து வேதமாக ஏற்றுன்றார். தன்னுடைய பக்தர்கள் வந்து என்றைக்குமே பகவானுடைய நாமத்தையும் அவருடைய புகழையும் பாடுறதுல பேரானந்தம் அடைகிறாங்க. அப்படி பக்தர்கள் சொல்லக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அது வந்து முழுக்க முழுக்க சத்தியமானதும் உண்மையானதும் ஆனந்தமானதாக இருக்குமே தவிர அதில் குறைகள் எதுவும் இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த நிலையில் நிமாய் பண்டிதர் வெளிப்படுத்துகிறார். இன்னும் சில சமயங்களில் நிமாய் பண்டிதரும் ஈஸ்வரபுரியும் சந்திக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் இந்த கிருஷ்ணலீலாமிரதம் குறித்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல நிமாய் பண்டிதர் ஈஸ்வரபுரியுடைய கிருஷ்ணலீலையில் கிருஷ்ணலீலாமிரத புத்தகத்தில் ஒரு இடத்துல நீங்கள் இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கீங்க, இது வேற மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரபுரி, இல்லை இல்லை இது கரெக்டு தான், இந்த இடத்துல இப்படி தான் சொல்லணும்னு சொல்கிறார். அப்போது நிமாய் பண்டிதர் அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நிமாய் பண்டிதர், இல்லை 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 இந்த இடத்துல இந்த இதுக்கு இப்படி அர்த்தம் வரக்கூடாது, இப்படி தான் வரணும். ஈஸ்வரபுரி சொல்ல, இல்லை இல்லை இது கரெக்டு தான், இப்படி தான் வரணும். ஸோ நிமாய் பண்டிதர் யாரையும் அவரை தர்க்கத்தில் வெல்ல முடியாது. அவர் வந்து அஜிதோ ஜிதா, அவர் வந்து வெல்ல முடியாதவர் தான், ஆனால் தன்னுடைய பக்தன் வெல்றதை அவர் விரும்புகிறார். ஸோ நிமாய் பண்டிதர் தன்னுடைய காரணமற்ற கருணினால ஈஸ்வரபுரிக்கு புகழ் கிடைக்கணும், ஈஸ்வரபுரி வெற்றி அடைணுங்கிறதுல சந்தோஷம் அடைகிறார். அந்த இடத்துல நீங்கள் சொன்னதா கரெக்ட், அப்படி தான் இருக்குன்னு சொல்லி நிமாய் பண்டிதர் தன்னுடைய பக்தனுக்கு தன்னுடைய பக்தன் சொல்றதான் சரி, அவன் சொல்றதான் சத்தியம், அவன் சொல்றதான் உண்மை, அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவருக்கு வெற்றியும் புகழும் தரதுல நிமாய் பண்டிதர் ஆனந்தம் அடைஞ்சார். ஸோ எப்படி நவதீபத்தில் ஒரு சாதாரண பண்டிதனை போல நிமாய் பண்டிதர் வாழ்ந்துட்டு இருந்தார். ஸோ அந்த லீலைகளை முடிச்சுட்டு ஈஸ்வரபுரி கையாப்படுறார். ஸோ மீதி உள்ள லீலைகளை நம்ம திரும்ப சந்திப்போம். இதுக்கிடையில் யாருக்கும் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் நாய பண்டிட் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், நிபாய் பவ பிரேமானந்தே, ஹரி ஹரி போல்.